This sermon, God identifying himself by his characteristics, was delivered on Friday evening, March 20th, 1964, Denham Springs High School in Denham Springs, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1964 வருடம் மார்ச் மாதம் 20 வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா டென்ஹாம் ஸ்பிரிங்ஸில் உள்ள டென்ஹாம் ஸ்பிரிங்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் God identifying himself by his characteristics, தேவன் தம்முடைய விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காண்பித்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
I was just kind of surprised to see my friend Joseph Bosey there, and I turned around and took a little of the time to shake his hand.
நான் அங்கே என்னுடைய நண்பர் ஜோசப் போசே அவர்களை கண்டு ஒருவிதமாக அப்படியே ஆச்சரியமடைந்தேன். எனவே நான் திரும்பி அவருடைய கரத்தை குலுக்க சற்று நேரம் எடுத்துக் கொண்டேன்.
Let us turn now in the Word of God, the Hebrews, the first chapter. I want to read for a portion the first, second, and third verse to draw a text for the night.
நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையில் எபிரேயர் முதலாம் அதிகாரத்திற்கு திருப்புவோமாக. நான் இன்றிரவு ஒரு பாடப்பொருளை எடுக்கும்படியாக ஒரு பாகத்தை, அதாவது 1, 2, 3 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன்.
God, who at sundry times and in divers manners spake in times past unto the fathers by the prophets, hath in these last days spoken unto us by his Son, whom he has appointed heir of all things, by whom also he made the worlds.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்.
Who being in the brightness of his glory and the express image of his person and upholding all things by the word of his power, when he had sat down on the right hand of the majesty on high.
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார்.
Let us bow our heads now for prayer. And now in his divine presence, if you have any request that you'd like to be made known to him, would you just raise up your hand, and that's your request that God will.
நாம் இப்பொழுது ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இப்பொழுது அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நீங்கள் ஏதாவது விண்ணப்பத்தை உடையவராய் இருந்து அதை நீங்கள் அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அந்த உங்களுடைய விண்ணப்பத்திற்கு தேவன்.
Our heavenly Father, we are coming now up before thy throne by faith in the name of Jesus Christ, thy Son. And we have been given this assurance that if we ask anything in his name, it'll be granted.
எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தினாலே நாங்கள் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அது அருளப்படும் என்ற இந்த உறுதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And thou knowest our desires and our needs. And thou hast promised that you would supply all that we have need of. So, Father, we would pray as you taught us, thy kingdom come, thine will be done, in earth as it is in heaven.
நீர் எங்களுடைய வாஞ்சைகளையும் எங்களுடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறீர். எங்கள் குறைவையெல்லாம் நீர் நிறைவாக்குவதாக நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். எனவே பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நீர் எங்களுக்கு கற்பித்தது போன்றே நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம்.
That our request tonight might be according to your desire to give it and grant to us these privileges.
அதாவது எங்களுடைய விண்ணப்பம் இன்றிரவு அதை அருளும்படியான உம்முடைய வாஞ்சையின்படி இருப்பதாக. இந்த சிலாகியங்களை எங்களுக்கு அருளும்.
Anoint the word, Lord, and all the speakers and the hearers. And may the Holy Spirit come in and be the doer of the word tonight among us, for we ask it in his name. Amen. You be seated.
கர்த்தாவே, வார்த்தையையும் எல்லா பேச்சாளர்களையும் கேட்பவர்களையும் அபிஷேகியும் இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் உள்ளே வந்து வார்த்தையின்படி செய்கிறவராயிருப்பாராக. நாங்கள் அதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். நீங்கள் அமரலாம்.
Tomorrow morning, I understand, is a full gospel businessman's breakfast. Usually where they have a chapter, I have the privilege of speaking at their breakfast.
நாளை காலை முழு சுவிசேஷ வர்த்தக புருஷருடைய காலை சிற்றுண்டி கூட்டம் உள்ளதை நான் அறிவேன். வழக்கமாகவே அவர்களுக்கு அங்கு ஒரு கூட்டுக்குழு உள்ளது. நான் அவர்களுடைய காலை சிற்றுண்டி வேளையில் பேசும் சாகியத்தை உடையவனாயிருக்கிறேன்.
This time, that's the only organization, which is not an organization, but the only group that I belong to is the Christian businessman. And now I just speak for him internationally.
இந்த முறையோ அது ஒரே ஒரு ஸ்தாபனமாய் உள்ளது. அது ஸ்தாபனம் அல்ல, ஆனால் அது நான் சார்ந்துள்ள ஒரே குழுவான கிறிஸ்தவ வர்த்தக புருஷராய் உள்ளது. இப்பொழுது நான் அவர்களுக்காக சர்வதேச அளவில் பேசுகிறேன்.
Now tonight we're trusting that this gathering will not be in vain. I've come to you a tired, a worn out throat, and received a little bronchial from, I come from Tucson where it's really good and dry, and I come here and it's really good and wet. So there's quite a contrast.
இப்பொழுது இன்றிரவு இந்த குடுகை விருதாவா இருக்காது என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நான் உங்களிடத்தில் களைப்புற்று ஒரு களைப்புற்ற கரகரப்பான குரலோடு வந்துள்ளேன். மேலும் சற்று மூக்கடைப்பையும் பெற்றுள்ளேன். நான் உண்மையாகவே நல்ல வறண்டு போயிருக்கிற டூசானிலிருந்து வருகிறேன். நான் இங்கு வந்தபோது இதுவோ உண்மையாகவே நல்ல ஈரப்பசை கொண்டதாய் உள்ளது. எனவே இது முற்றிலும் ஒரு வேறுபாடாய் உள்ளது.
If you all got all the water over here, if you just send it over our way, we'd appreciate it. But you can't do that, of course.
நீங்கள் எல்லோரும் இங்கே பெற்றுள்ள எல்லா தண்ணீரையும் நீங்கள் அதை அங்கே எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் அதை பாராட்டுவோம். ஆனால் உண்மையாகவே உங்களால் அதை செய்ய முடியாது.
But I'll tell you one thing, it's a parable there. All of our things in Arizona, our trees, is full of stickers. Everything has a sticker. It's because it's dry.
ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே ஒரு ஓமை உள்ளது. அரிசோனாவில் உள்ள எங்களுடைய காரியங்களோ, அதாவது எங்களுடைய மரங்களோ முழுவதும் குத்தும்படியான முட்களை கொண்டதாய் உள்ளன. ஒவ்வொரு காரியமும் முட்களை கொண்டதாய் குத்தும்படியானதாகவே இருக்கிறது. ஏனென்றால் அது வறட்சியாய் உள்ளது.
Now if that same bush grew over here, it'd be a nice lovely leaf. See, it's without water. That's reason becomes a sticker. And when the church becomes without the water of life, it gets dry and sticky too. Sticking and punching at everything.
இப்பொழுது அதே விதமான புதர் இங்கு வளர்ந்திருந்தால் அது அருமையான அழகான இலையை உடையதாயிருக்கும். பாருங்கள், அது தண்ணீரற்றதாய் உள்ளது. அந்த காரணத்தினால்தான் அது குத்தும் தன்மையாகிவிடுகிறது. சபையும் ஜீவ தண்ணீர் இல்லாமல் ஆகும்போது அது வறண்டு குத்தும் தன்மையை பெற்று ஒவ்வொரு காரியத்திலேயும் குத்துகிறதான நிலையே அடைகிறது.
But where the waters of life flows, it opens up the leaf and makes it tender, mellow, and sweet, holy, and acceptable unto God.
ஆனால் அங்கே ஜீவத்தண்ணீர் பாய்ந்தோடும் போது அது இலையை விரிவடைய செய்து அதை மென்மையாய், கனிவாய், இனிமையாய், பரிசுத்தமாய் தேவனுக்கு ஏற்புடையதாக்குகிறது.
So may the Lord God water us tonight, that we won't be stickers, but we'll be fine leaves that the wayward people might sit down under the tree of our shade and find rest to their souls.
ஆகையால் நாம் குத்துகிற தன்மை கொண்டவர்களாய் இராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுவாராக. அப்பொழுது நாம் வழிப்போக்கரான ஜனங்கள் நம்முடைய மரத்தின் நிழலின் கீழே அமர்ந்து அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதலை கண்டடையும்படியான அருமையான இலைகளாயிருப்போம்.
Now I want to take the text tonight, if the Lord willing, and I'm pulling this little microphone just as close as I can because of the lack of voice.
இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நான் எடுக்க விரும்பும் பாடப்பொருள் குரல் சரியில்லாத காரணத்தால் நான் என்னால் முடிந்த அளவு இந்த சிறிய ஒலிபெருக்கியை எனக்கு அருகில் எடுத்துக் கொள்கிறேன்.
I want to, from the reading here of Hebrews 1:1, I want to take a text of God identifying himself by his characteristics. May I repeat that again, because I know these acoustics is bad here. God identifies himself by his characteristics.
நான் இங்கு வாசித்த எபிரேயர் 1:1 ஒரு பொருளை எடுக்க விரும்புகிறேன். அதாவது தேவன் தம்முடைய விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காண்பித்தல் என்ற ஒரு பொருளையே நான் எடுத்து பேச விரும்புகிறேன். நான் அதை மீண்டும் திருப்பி கூறுவேனாக. ஏனென்றால் இந்த ஒலி அமைப்புகள் இங்கே மோசமாக இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். தேவன் தம்முடைய விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காண்பிக்கிறார்.
Now most anything is identified by its characteristics. And I have a few scriptures here that and note that I would like to refer to.
இப்பொழுதோ பெரும்பாலும் எந்த காரியமும் அதனுடைய விசேஷ குணங்களினாலேயே அடையாளம் காட்டப்படுகின்றன. நான் இங்கு ஒரு சில வேத வாக்கியங்களை ஒரு குறிப்பாக எழுதி வைத்துள்ளேன். எனவே நான் அதை குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன்.
Now, a characteristic of anything identifies what it is. Now, like in all nature, flowers are identified many times by their characteristic. If they're close together of one species to another, the characteristic of that flower will identify what flower it is.
இப்பொழுது ஒரு காரியத்தின் விசேஷ குணமே அது என்னவாய் உள்ளது என்பதை அடையாளம் காட்டுகிறது. இப்பொழுது எல்லா இயற்கையிலுமே மலர்கள் அநேக சமயங்களில் அவைகளினுடைய விசேஷ பண்பினாலே அடையாளம் காட்டப்படுகின்றன. அவைகள் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் ஒரு வகையானது மற்றொன்றைப் போல காணப்பட்டாலும் அந்த மலரின் விசேஷித்த பண்பானது அது என்ன மலராய் உள்ளது என்பதை அடையாளம் காட்டிவிடும்.
And in wildlife, many times I'm a hunter, and you have to know the characteristic of the animal that you're hunting, or sometimes you can be certainly deceived.
வனஜீவியத்தில் அநேக சமயங்களில் நான் ஒரு வேட்டைக்காரன். நீங்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிற விலங்கின் விசேஷ குணாதிசயத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் சில சமயங்களில் நிச்சயமாகவே வஞ்சிக்கப்படக்கூடும்.
For instance, like the stone sheep way up in British Columbia, I was just under the Yukon this last fall. A couple of brethren here now was with me, and we were hunting.
உதாரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே மேலே தூரத்துள்ள மலையில் உள்ள செம்மறி ஆடுகளைப் போல நான் இந்த இலையுதிர் காலத்தில் யூகான் என்ற இடத்தில் இருந்தேன். அப்பொழுது என்னோடு இருந்த இரு சகோதரர்கள் இப்பொழுது இங்கு இருக்கிறார்கள். நாங்கள் அங்கு வேட்டையாடி கொண்டிருந்தோம்.
Now, if you didn't know the difference when you was tracking a sheep or a deer, you couldn't tell the difference unless you was a shrewd hunter. Because they make the same kind of tracks. They bound when they run away.
இப்பொழுது உங்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்றால், நீங்கள் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மானையோ பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு மதிப்புமுள்ள வேட்டைக்காரனாக இருந்தால் ஒழிய உங்களால் அந்த வித்தியாசத்தை கூற முடியாது. காரணம், அவைகள் ஒரே விதமான அடிச்சுவடுகளை உண்டு பண்ணுகின்றன. அவைகள் ஓடும் போது அவைகளின் அடிச்சுவடுகள் ஒரே விதமாகவே அமைகின்றன.
And then you see one standing in the distance with his head hid. Why, you would hardly know the difference. They're about the same size across the rump part. It's white, just like the deer. It'd be very hard to tell them. But his horns identifies his characteristic by them horns.
ஆகையால் ஒரு மலையில் உள்ள செம்மறியாடு தன்னுடைய தலையை மறைத்துக் கொண்டு தூரமாக நிற்பதை நீங்கள் காணும் போது ஏன் நீங்கள் அந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ள மாட்டீர்கள்? அவைகள் கிட்டத்தட்ட ஒரே அளவு கொண்ட முதுகு பகுதியை உடையதாய் உள்ளன. அதற்கு மானுக்கு உள்ளதைப் போன்றே வெள்ளையாயிருக்கிறது. எனவே அவைகளை கண்டறிந்து கூறுவது மிகவும் கடினமாயுள்ளது. ஆனால் அதனுடைய கொம்புகள் அவைகளின் கொம்புகளின் மூலம் அதனுடைய குணாதிசயத்தை அடையாளம் காட்டுகின்றன.
The sheep has a horn, it rounds, and a deer has prongs that run out. And another thing, a deer wouldn't go quite that high to feed.
செம்மறியாடு ஒரு வட்டமாக வளைந்த கொம்பினை உடையதாயிருக்கிறது. ஒரு மானோ கூர்மையாய் நேராய் நீண்டுள்ள கொம்பினை உடையதாயிருக்கிறது. மற்றொரு காரியம், ஒரு மான் இறையுண்ண ஆட்டைப் போல உயரமாய் செல்லாது.
And then the goat walking also, there's a characteristic in a goat and a sheep that you'd have to know the difference in them when you were up high because they both dwell high in the mountain. You have to know the difference.
அதன் பின்னர் வெள்ளாடு நடப்பதும் கூட, அதாவது ஒரு வெள்ளாட்டிலும் ஒரு குணாதிசயம் உண்டு. ஒரு செம்மறியாடு, அதாவது நீங்கள் மலையின் உயரத்தில் இருக்கும்போது நீங்கள் அவைகளுக்குள் இருக்கிற வித்தியாசத்தை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் இரண்டுமே மலையில் உயரத்தில் தான் வாசம் செய்கின்றன. எனவே நீங்கள் அந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
But if you notice, a goat stumbles himself as he walks, where a sheep sets his feet down like this as he walks. The characteristic of the way he makes his track.
ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால், ஒரு வெள்ளாடு தான் நடக்கும்போது தள்ளாடுகிறது. ஒரு செம்மறியாடோ நடக்கும்போது தன்னுடைய பாதத்தை இந்த விதமாய் நன்கு பதிய வைத்து நடக்கிறது. அது தன்னுடைய அடிச்சுவட்டை விசேஷ குணாதிசய முறையிலேயே ஏற்படுத்துகிறது.
You identify your game by the characteristics of what it does and how it acts and what it feeds and everything. It identifies itself by its characteristic.
நீங்கள் உங்களுடைய வேட்டை மிருகத்தை அது என்ன செய்கிறது என்றும் எப்படி அது செயல்படுகிறது என்றும் அது என்ன புசிக்கிறது என்ற மற்றொரு ஒவ்வொரு காரியத்தின் விசேஷ குணாதிசயத்தை கொண்டே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அது அதனுடைய விசேஷ குணங்களின் மூலமே தன்னை அடையாளம் காட்டுகிறது.
And then you jump on and watch what happens. You can tell the way they go. You can tell by that characteristic of different animal.
நீங்கள் ஒன்றை மிரட்டும்போது அதற்கு என்ன சம்பவிக்கிறது என்று பார்த்து அவைகள் செல்லும் விதத்தை வைத்தே நீங்கள் கூற முடியும். உங்களால் அதை அந்த வித்தியாசமான விலங்குகளின் விசேஷ குணங்களைக் கொண்டே வித்தியாசப்படுத்தி கூற முடியும்.
Then did you ever notice, I don't know where you have them here or not, yellowhammers. Well, thicker is the right name for them. And a jaybird. A jaybird is about the same size of a yellowhammer.
அதன் பின்னர் நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் அந்த மஞ்சள் தலை பறவை வகையான பறவைகளை இங்கே உடையவர்களா இருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவைகளுக்கான சரியான பெயர் மினுமினுக்கென்று ஒளிவிடும் பறவை என்பதாகும். ஜே பறவை என்பதான ஒரு பறவையும் உண்டு. ஒரு ஜே பறவை என்பதும் கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் தலை பறவையின் அளவினையே உடையதாக இருக்கிறது.
And you see the two flying, they're both about the same kind of bird. If you can't see the color, but just watch them, you can tell which is the yellowhammer.
அந்த இரண்டு பறவைகளும் பறப்பதை நீங்கள் காணும்போது அவைகள் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விதமான பறவையைப் போன்றே இருக்கும். உங்களால் அதன் நிறத்தை காண முடியவில்லை என்றாலும் அப்பொழுது அவைகளை அப்படியே கவனியுங்கள். அப்பொழுது எந்த ஒன்று மஞ்சள் தலை பறவை என்பதை நீங்கள் கூறிவிட முடியும்.
The jaybird flies more or less in a bee line, but the yellowhammer flapping his wings. As he flaps his wings, he goes down and then up. Down and then up.
ஜே பறவையானது ஏறக்குறைய ஒரே நேர்வழியில் பறக்கிறது. ஆனால் மஞ்சள் தலை பறவையோ தன்னுடைய சட்டைகளை அடித்துக் கொண்டு, அதாவது அது தன்னுடைய சட்டைகளை அடிக்கும் போது அது கீழே இறங்கி பின்னர் மேலே சென்று மறுபடியும் கீழே பின்னர் மேலே என்று பறக்கிறது.
He makes himself in a bound like that, and you can tell that's a characteristic of the yellowhammer, the way he flies.
பாருங்கள், அது தன்னை அந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறது. அப்பொழுது நீங்கள் அந்த மஞ்சள் நிற தலைப்பறவை பறக்கிற விதத்தை கொண்டு அந்த பறவையின் விசேஷ குணாதிசயத்தை கூறிவிட முடியும்.
If you notice the quail, when he comes out, the way he comes up, and then watch if you're in a swamp where a quail might be in a knife, you hunters know that.
நீங்கள் காடை வெளியே வந்து அது மேலே பறந்து வருகிற விதத்தை கவனிப்பீர்களேயானால், நீங்கள் ஒரு சதுப்பு நிலத்தில் இருந்தால் அப்பொழுது கவனித்து பாருங்கள், அங்கு காடை இருக்கலாம், ஒரு நீள் அளவு கொண்ட அமெரிக்க மரக்கொத்தியும் இருக்கலாம். வேட்டையாடுபவர்களாகி நீங்கள் அதை அறிவீர்கள்.
The Wilson's knife and the Jack's knife, they identify themselves by the way they come out, the way they go. They identify by their characteristic of flying, of what kind of a bird they are.
சிறிய உருவமும் பெரிய அலகும் உள்ள அமெரிக்க மரக்கொத்திகள் மற்றும் சற்று பெரிய உருவமும் சிறிய அலகும் கொண்ட அமெரிக்க மரக்கொத்திகளும் இருக்கின்றன. அவைகள் வெளியே வந்து அவைகள் பறந்து செல்லும் விதத்தின் மூலமே அவைகள் தங்களை அடையாளம் காட்டுகின்றன. அவைகள் எந்தவிதமான பறவைகளாக இருக்கின்றன என்பதை அவைகள் பறக்கின்ற தங்களுடைய குணாதிசயத்தை கொண்டு அடையாளம் காட்டுகின்றன.
Therefore, if you just heard them, you can just tell what it was the way he went out, what he is by the characteristic of his flying.
ஆகையால் நீங்கள் அவைகளை குறித்து கேள்விப்பட்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் அது என்னவா இருந்தது என்று அது புறப்பட்டு சென்ற விதத்தை வைத்து, அதாவது அது என்ன என்பதை அதனுடைய பறக்கும் விசேஷ குணாதிசயத்தின் மூலமே அப்படியே சொல்லிவிட முடியும்.
Like a man and a woman, they're both human beings, but a woman has a different characteristics to a man.
ஒரு மனிதனையும் ஒரு ஸ்திரீயையும் போல அவர்கள் இருவருமே மானிடர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஸ்திரீ வித்தியாசமான விசேஷ குணாதிசயத்தை ஒரு மனிதனிடத்தில் உடையவளாய் இருக்கிறாள்.
I was reading here some time ago about Solomon and the queen. I've never got around to preaching my little message here to you on the queen of the south, coming up to see Solomon and seeing that gift of discernment.
நான் இங்கே கொஞ்ச காலத்துக்கு முன்னர் சாலமோனையும் ராஜஸ்திரியையும் குறித்து வாசித்துக் கொண்டிருந்தேன். சாலமோனை காண வந்த அந்த பகுத்தறிதலின் வரத்தை காண வந்த அந்த தென்தேசத்து ராஜஸ்திரியின் பேரில் உங்களுக்கு இங்கு என்னுடைய சிறிய செய்தியை பிரசங்கிக்க எனக்கு ஒருபோதும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை.
I was reading about that year not long ago, and they said that one of the puzzles that was put before Solomon was this queen took a woman, or women rather, and dressed them like man. Now that was foreign in that day, but it certainly is up to date today.
நான் இங்கு அண்மையில் அதை குறித்து வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் அவர்கள் சாலமோனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட புதிர்களில் ஒன்று என்னவெனில், இந்த ராஜஸ்திரி ஒரு ஸ்திரியை எடுத்து, இல்லை பெண்ணை, சரியாக கூறினால் ஸ்திரீகளை மனிதரை போன்று ஆடையணிய செய்து நிறுத்தினாள் என்று குறிப்பிட்டிருந்தனர். அதுவோ அந்த நாளில் அந்நியமானதாக இருந்தது. ஆனால் அது இப்பொழுதோ நிச்சயமாகவே இன்றைக்கு காலத்துக்கொத்த புது பாணியில் அமைந்ததாய் உள்ளது.
And you know that's wrong. The Bible said that a woman shouldn't do that. It's an abomination for a woman to put on a garment that pertains to a man. And the unchangeable God said that. So that is true.
அது தவறு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு ஸ்திரீ அதை செய்யக்கூடாது என்று வேதம் கூறியுள்ளது. ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனின் உடையை தரிப்பது அருவறுப்பானதாய் உள்ளது. மாறாத தேவன் அதை கூறினார். ஆகையால் அதுவே உண்மையானதாய் உள்ளது.
So we find out that Solomon no more than watched him, he had him to walk or do something, and immediately says, women. See, he could tell by the characteristic of that woman, the way she handled herself, that she was woman and not man.
ஆகவே சாலமோன் அவர்களை உன்னிப்பாக கவனித்து அவன் அவர்களை நடக்க செய்து அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வைத்து உடனடியாக அது ஸ்திரீ என்பதை கூறினார் என்று நாம் கண்டறிகிறோம். பாருங்கள், அந்த ஸ்திரீ விசேஷ குணத்தினால் அவள் தன்னை கையாண்ட விதத்தினை கொண்டு அவள் புருஷனாயில்லாமல் ஸ்திரீயா இருந்தாள் என்று அவனால் கூற முடிந்தது.
And then most anything that way with his characteristics is like many people are left-handed and right-handed. Their characteristic, the way they handle themselves, you can tell whether it's a right or the left hand person by the way they conduct themselves and the way they reach out, always with that left hand or the right hand.
ஆகையால் பெரும்பாலும் அந்த விதமாகவே எந்த காரியமும் அதனுடைய விசேஷ குணங்களை கொண்டதாய் உள்ளது. ஜனங்களில் அநேகர் இடதுகை பழக்கமுடையவர்கள் மற்றும் வலதுகை பழக்கமுடையவர்களுமாய் இருப்பது போன்றேயாகும். அவர்கள் தங்களை கையாளும் விதத்தின் விசேஷ குணங்களை பொறுத்ததாய் உள்ளது. அப்பொழுது அவர்கள் தங்களை நடத்திக் கொள்ளும் விதத்தின் மூலமாக அவர்கள் எப்பொழுதும் வலது கையோ அல்லது இடது கையோ நீட்டும் விதத்தைக் கொண்டே அவர் வலதுகை பழக்கமுடையவரா அல்லது இடதுகை பழக்கமுடையவரா என்பதை உங்களால் கூறிவிட முடியும்.
And remember, Jesus had something like that, that two hands are just almost, they are the same. They've got the same kind of thumbprints, fingerprints, five fingers, small index and so forth. Just as the right hand and the left hand has the same kind of fingers normally, same size hand, just exactly.
நினைவிருக்கட்டும், இயேசு அதை போன்ற ஒரு காரியத்தை உடையவராய் இருந்தார். கிட்டத்தட்ட இரண்டு கரங்களுமே அவைகள் ஒரே விதமாக இருக்கின்றன. அவைகள் ஒரே விதமான கட்டை விரல் அச்சுக்களையும் கைரேகைகளையும் ஐந்து விரல்களையும் அதாவது சிறிய ஆள்காட்டு விரல் போன்றவற்றை உடையதாக இருக்கின்றன. வலதுகையைப் போலவே இடதுகையும் ஒரே விதமான விரல்களையும் அதே விதமாக சாதாரணமாகவும் ஒரே அளவை உடையதாகவும் சரியாக அதே விதமாகவும் உள்ளது.
And the only difference there is in them is one is left and the other is right.
Yes.
That's the only difference you can tell. One is left, other is right.
அவைகளுக்குள் இருக்கிற ஒரே வித்தியாசம் ஒன்று இடதாகவும் மற்றொன்று வலதாகவும் உள்ளது. அந்த ஒரே வித்தியாசத்தை மாத்திரமே உங்களால் கூற முடியும். ஒன்று இடதாகவும் மற்றொன்று வலதாகவும் உள்ளது.
So then, in that, Jesus said, I might drop a little point here. Jesus said in Matthew 24 that the characteristics of the Spirit would be somewhat alike in the last days. So close that would deceive the very elected if it was possible.
ஆகையால் அப்பொழுது அதில் இயேசு கூறினார், நான் இங்கே ஒரு சிறு முக்கியமான விஷயத்தை கூறவுள்ளேன். இயேசு மத்தேயு 24 ஆவிகளின் விசேஷ குணங்கள் இந்த கடைசி நாட்களில் சற்று ஒரே விதமாக இருக்கும். எனவே அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மஞ்சுக்கும் அளவிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்று கூறினார்.
See, that just you take your hand and just hold it up. See, if you don't notice, one of them looks like the other in every way, but one of them is left and the other is right.
பாருங்கள், அவைகள் அப்படியே இருக்கும். நீங்கள் உங்களுடைய கரத்தை எடுத்து அதை அப்படியே உயர்த்தி பிடியுங்கள். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பாருங்கள், அவைகளில் ஒன்று மற்றொன்றைப் போலவே ஒவ்வொரு விதத்திலும் காணப்படுகிறது. ஆனால் அவைகளில் ஒன்று இடதாகவும் மற்றொன்று வலதாகவும் உள்ளது.
That's why the spirits are in the last day, they're somewhat alike. But they have a characteristic that identifies them. One is right and the other is wrong. And it can be identified by its characteristic.
அந்த விதமாகவே கடைசி நாளில் ஆவிகள் இருக்கின்றன. அவைகள் சற்று ஒரே விதமாக இருக்கின்றன. ஆனால் அவைகளை அடையாளம் காட்டுகிற விசேஷ குணங்களை அவைகள் உடையவர்களாயிருக்கின்றன. ஒன்று சரியானதாயும் மற்றொன்று தவறானதாயும் உள்ளது. அதை அதனுடைய விசேஷ குணத்தினாலே அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
The Spirit of God can be identified by its characteristic. See, the Spirit of God and the Spirit of the Church. There's a church spirit and a Spirit of God that's absolutely not like the church spirit at all.
தேவனுடைய ஆவியை அதனுடைய விசேஷ குணத்தினாலே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். புரிகிறதா? தேவனுடைய ஆவி மற்றும் சபையினுடைய ஆவி. சபையாவி ஒன்று உண்டு. சபையாவியை போன்றில்லாத முற்றிலுமானதான ஒரு தேவனுடைய ஆவியும் உண்டு.
There's a denominational spirit. There's a national spirit. There's a spirit of the nation. Every nation, when I go into you, you walk in there, you find a different spirit.
ஒரு ஸ்தாபன ஆவியும் உண்டு. ஒரு தேசிய ஆவியும் உண்டு, ஒரு தேசத்தின் ஆவியும் உண்டு. ஒவ்வொரு தேசத்திற்குள்ளும் நான் செல்லும் போது, நீங்கள் அங்கே உள்ளே செல்லும் போது, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆவியை கண்டறியலாம்.
I went into Finland, fine people, but there was a Finnish spirit. I go down into Germany, there's a German spirit.
நான் பின்லாந்திற்கு சென்றேன், அருமையான ஜனங்கள், ஆனால் அங்கே ஒரு பின்லாந்தின் ஆவி இருந்தது. நான் ஜெர்மானிக்கு செல்கிற போது அங்கு ஒரு ஜெர்மானி ஆவி உள்ளது.
You're not long ago, I was going with the wife when we still lived in Indiana a couple of years ago over to the little supermarket. I just come home, we had to go get some food.
இங்கே அண்மையில் நான் மனைவியோடு சென்று கொண்டிருந்தேன். நாங்கள் அப்பொழுது இந்தியானாவில் வசித்து வந்தோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் சிறு சிறப்பங்காடிக்கு சென்று கொண்டிருந்தோம். நான் அப்பொழுதுதான் வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்திருந்தேன். எனவே நாங்கள் சில ஆகாரத்தை வாங்க செல்ல வேண்டியதாயிருந்தது.
It's the summertime. You might not believe it, but we found a lady had a dress on. And it was so strange, it shocked me. I said, oh, look at there. It looks strange. That woman's wearing a dress. The rest of them was wearing clothing not becoming to the woman.
அங்கேயே நாங்கள் என்னுடைய சாலையில் சென்று கொண்டிருந்த போது, அது கோடைகாலமாயிருந்தது. நீங்கள் இதை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்மணி சரியாக முழுமையாக உடை உடுத்தியிருந்ததை நாங்கள் கண்டோம். அது மிகவும் வினோதமாயிருந்தது. எனக்கோ அது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டது. அப்பொழுது நான் அங்கே நோக்கிப்பார், அது வினோதமாய் காணப்படுகிறது, அந்த ஸ்திரீ முழுமையாக சரியாக ஆடையணிந்திருக்கிறாளே என்றேன். மற்றவர்களோ அந்த ஸ்திரீயை போன்று ஆடை அணிந்து கொண்டிருக்கவில்லை.
I said, well, that's just the American spirit, then the spirit of America. Now, spirit of America, it's supposed to be a Christian nation, but the spirit of this nation is not Christian. It might be called Christian nation, but it's a million miles from it in characteristic.
அப்பொழுதோ அவள் கூறினதற்கு நான், அது அமெரிக்காவியாய் உள்ளது, பார், அமெரிக்காவின் ஆவி என்றேன். இப்பொழுது அமெரிக்காவின் ஆவி, இது ஒரு கிறிஸ்தவ தேசமாய் இருக்க வேண்டும், ஆனால் இந்த தேசத்தின் ஆவி கிறிஸ்தவனாய் இருக்கவில்லை. இது ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்படலாம், ஆனால் அது குணாதிசயத்தில் அதிலிருந்து 10 லட்சம் மைல்கள் தூரத்தில் உள்ளது.
So this woman, she said, well, aren't we Americans? I said, no, we live here. This is our country. We stay in it. We love it. It's the best nation in the world. But yet we are not Americans.
ஆகையால் இந்த ஸ்திரீ, அதாவது நான் கூறினேன், அதாவது என் மனைவியோ, நாம் அமெரிக்கர்கள் அல்லவா என்று கூறினாள். அதற்கு நான், இல்லை, நாம் இங்கே வசிக்கிறோம். இது நம்முடைய தேசமாய் உள்ளது. நாம் இதில் தங்கியிருக்கிறோம். நாம் இதை நேசிக்கிறோம். இது உலகத்திலேயே மிகச்சிறந்த தேசமாய் உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் நாம் அமெரிக்கர்கள் அல்ல என்று கூறினேன்.
I said, we are born from above. The Holy Spirit come down and we belong to a kingdom. It's not of this world.
மேலும் நாம் உன்னதத்திலிருந்து பிறந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானது கீழே இறங்கி வந்தது. நாம் ஒரு ராஜ்யத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். அது இந்த உலகத்துக்குரியதல்ல என்றேன்.
I said, that's the reason that our sisters wear dresses, wear long hair, don't wear makeup. See, their characteristics identify them as holiness unto the Lord. Amen. From above.
நானோ தொடர்ந்து, அந்த காரணத்தினால்தான் நம்முடைய சகோதரிகள் ஒழுங்கான முழுமையான ஆடைகளை அணிந்து நீளமான தலைமுடியினை உடையவர்களாக இருந்து முக ஒப்பனை அலங்காரங்களை செய்கிறதில்லை. புரிகிறதா? அவர்களுடைய விசேஷ குணங்கள் அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றும் உன்னதத்திலிருந்து வந்தவர்கள் என்பதையும் அடையாளம் காட்டுகின்றன.
Therefore, we are seeking a kingdom. We are seeking a king to come and receive his subjects to his kingdom. And they are identified by their characteristics that their treasures are not of this earth or of this nation. It's of above in glory. Therefore, they look for a city whose builder and maker is God. They are properly identified.
ஆகையால் நாம் ஒரு ராஜ்யத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறோம். தம்முடைய ராஜ்யத்துக்கு தம்முடைய பிரஜைகளை ஏற்றுக்கொள்ள வரப்போகும் ஒரு ராஜாவையே நாம் நாடி சென்று கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய விசேஷ குணங்களினால் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றனர். அதாவது, அவர்களுடைய பொக்கிஷங்கள் இந்த பூமிக்குரியதோ அல்லது இந்த தேசத்திற்குரியதோ அல்ல. அது மகிமையில் உள்ள உன்னதத்திற்குரியதாய் உள்ளது. ஆகையால் அவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு நகரத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றேன். அவர்கள் சரியாக ஏற்றபடி அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றனர்.
Wish I had enough voice to preach to you some night, but get off of that.
ஏதாவது ஒரு இரவு உங்களுக்கு அதை குறித்து பிரசங்கிக்க போதிய குரல் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் நானோ இப்பொழுது பேசும் காரியத்தை விட்டுவிடுகிறேன்.
Now, identified by its characteristics. We find a good example here in the time of Israel coming to the promised land. And God had called them according to His promise.
இப்பொழுது அதனுடைய விசேஷ குணங்களினால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுதல். நாம் இங்கே இஸ்ரவேலரின் காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் வந்த ஒரு நல்ல மாதிரியை கண்டறிகிறோம். தேவன் அவருடைய வாக்குத்தத்தின்படியே அவர்களை அழைத்திருந்தார்.
He told Abraham that he would, his seed would be in this strange nation for 400 years, and then he would deliver him with a great mighty hand. And they go to a land that was promised, was flowing with milk and honey.
அவர் ஆபிரகாமிடத்தில் அவனுடைய சந்ததியார் இந்த அந்நிய தேசத்தில் 400 வருடங்களாக இருப்பார்கள் என்றும், அதன் பின்னர் அவர் ஒரு மகத்தான வல்லமையுள்ள கரத்தினால் அவர்களை விடுவிப்பேன், அப்பொழுது அவர்களோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தேசத்துக்கு செல்வார்கள் என்றும் கூறினார்.
And then when the time of the promise drew nigh, there come a Pharaoh who didn't recognize Joseph's great ministry that he had among them.
அதன் பின்னர் வாக்குத்தத்தத்தின் நேரம் நெருங்கின போது அவர்களுக்கு மத்தியில் மகத்தான ஊழியத்தை உடையவராய் இருந்த யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றினான்.
And this God raised up a prophet named Moses. And the man was taught in all the wisdom of the Egyptians. No doubt but what he was a great smart intellectual man, for he could teach the Egyptians wisdom.
தேவனோ மோசே என்று பெயரிடப்பட்டிருந்த ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார். அந்த மனிதன் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவன் ஒரு மகத்தான புத்திசாதுரியமான அறிவாற்றலுள்ள மனிதனாக இருந்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவனால் எகிப்தியர்களுக்கு சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்க முடிந்தது.
Look like a properly fitted man for deliverance. But you see, what we call deliverance and what God calls deliverance is some difference.
அவனோ விடுதலைக்கான சரியான முறைப்படியான பொருத்தமான மனிதனைப் போல காணப்பட்டான். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் விடுதலை என்று அழைப்பதற்கும் தேவன் விடுதலை என்று அழைப்பதற்கும் சில வித்தியாசம் உள்ளன.
Now watch this man with all of his ethics. He knew he was born to deliver the children of Israel, yet with all of his education, that's all he knew about, and knowing that he was called of God to do the job, he had his bachelor of art and his PhD and LLD and so forth, and he went out to deliver Israel and was a total
இப்பொழுது இந்த மனிதன் தன்னுடைய எல்லா நெறிமுறைகளோடும் இருப்பதை கவனியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்கவே அவன் பிறந்திருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே சமயத்தில் தன்னுடைய எல்லா கல்வி அறிவோடும், ஏறக்குறைய அவன் அறிந்திருந்த எல்லாவற்றோடும் அந்த பணியை செய்ய அவன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தான் என்பதை அறிந்திருந்தான். அவன் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும், அதாவது அவன் தன்னுடைய இளங்கலை பட்டத்தையும் தன்னுடைய தத்துவ பட்டங்களையும் மற்றும் LLD போன்ற பட்டங்களையும் உடையவனாயிருந்தான். அவன் இஸ்ரவேலரை விடுவிக்க புறப்பட்டு சென்றபோது ஒரு முழு தோல்வியை அடைந்தான்.
Now notice, look like him being with his foot on the throne in Egypt to become the Pharaoh, that he could deliver the children of Israel after he became Pharaoh because he was next in line for the throne.
இப்பொழுது கவனியுங்கள், அவன் பார்வோனாகும்படி எகிப்திலுள்ள சிங்காசனத்தின் மேல் தன் அதிகாரத்தை உடையவனாக இருந்தது போன்று காணப்பட்டது. அதாவது அவன் பார்வோனான பிறகு இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்திருக்க முடியும். ஏனென்றால் அவன் வரிசைப்படி அடுத்து சிங்காசனத்திற்கானவனாய் இருந்தான்.
But you see, that in doing it that way wouldn't identify God's characteristic in delivering his people. He said he would deliver them with a mighty hand. Not Moses with a mighty army, but God with a mighty hand.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அதாவது அந்த விதமாக அதை செய்து தேவனுடைய பிள்ளைகளை விடுவிப்பதில் தேவனுடைய விசேஷ குணாதிசயம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட மாட்டாது. அவர் அவர்களை விடுவிப்பதாக கூறினார். அவர் ஒரு வல்லமையுள்ள கரத்தினால் அவர்களை விடுவிக்க மனதாயிருந்தாரே என்று பலத்த சேனையை கொண்டு மோசையினால் அல்ல, ஆனால் ஒரு வல்லமையுள்ள கரத்தினால் விடுவிக்கவிருந்தார்.
We find that this prophet ran away and was in the wilderness for 40 years. It taken Pharaoh 40 years to drill an education into him and took God 40 years to drill it out of him.
இந்த தீர்க்கதரிசியோ ஓடிப்போய் வராந்திரத்தில் 40 வருடங்களாக இருந்தார் என்று நாம் கண்டறிகிறோம். அவனுக்கு முறையான கல்வி பயிற்சி அளிக்க பார்வோனுக்கு 40 வருடங்கள் தேவைப்பட்டது. அவனிடத்திலிருந்து அதை எடுத்து போட தேவனுக்கு 40 வருடங்கள் தேவைப்பட்டது.
So we find one day that he on the back side of the desert met the Lord God in a burning bush in a form of a pillar of fire laying in a bush.
ஆகையால் ஒரு நாள் அவன் வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஒரு எரிகிற முச்செடியில் தேவனாகிய கர்த்தரை ஒரு முச்செடியில் இருந்த ஒரு அக்னிஸ்தம்ப ரூபத்தில் சந்தித்தான்.
He was asked to take off his shoes, that the ground he was standing on was holy. Now look at this fine, cultured, educated man that had been. What's the changing of his characteristics after he met God?
அவன் தன்னுடைய பாதரட்சைகளை கடைச்சி போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டான். ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருந்த இடம் பரிசுத்த பூமியாயிருந்தது. இப்பொழுது இந்த அருமையான பண்பட்ட படித்த மனிதனாய் இருந்து வந்து அவனை பாருங்கள். மேலும் அவன் தேவனை சந்தித்த பிறகு அவனுடைய விசேஷ குணங்களின் மாற்றத்தை கவனியுங்கள்.
He done the most, sometimes God does things in such a simple way and such a foolish way to the carnal way of thinking.
சில சமயங்களில் தேவன் ஒரு எளிமையான விதத்தில் மாம்ச பிரகாரமான வழியின் சிந்தனைக்கு அப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான வழியில் காரியங்களை செய்கிறார்.
Notice a man who had been a total failure with all Egyptian armies and everything around him to do the will of God. With all of his education, at the age of 40 years old in his prime,
முழு தோல்வி அடைந்திருந்த ஒரு மனிதனை கவனியுங்கள். முழு எகிப்திய சேனையோடும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவரை சுற்றியிருந்த ஒவ்வொரு காரியத்தோடும் அவனுடைய எல்லா கல்வியறிவோடும் 40 வயதிலே தன்னுடைய முதன்மை ஸ்தானத்தில் இருந்தான்.
Here he is 80 years old the next morning with his wife sitting straddle of a mule with a young un on her hip and a stick in his hand. Going down to Egypt to take over. You talk about a ridiculous sight, but that was displaying the characteristics of God because he had a man who would believe his word. That's all.
இதோ அவன் 80 வயதான அடுத்த நாள் காலையில் தன்னுடைய மனைவி அவளுடைய இடுப்பில் தன்னுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஒரு கோவேறு கழுதையின் மேல் தன்னுடைய கால்களை இரு பக்கமும் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்க அவன் எகிப்தை கைப்பற்ற தன்னுடைய கையில் ஒரு கோலோடு சென்று கொண்டிருக்கிறான். நீங்களோ ஒரு கேலிக்கிடமான காட்சி குறித்து பேசுகிறீர்களே, ஆனால் அது தேவனுடைய விசேஷ குணங்களையே காண்பித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் ஒரு மனிதனை அவர் உடையவராயிருந்தார். அவ்வளவுதான்.
The thing of it was, could you imagine a one-man invasion going to Egypt where an army had failed? But what was it? His characteristic, his tactics was changed. He was going in the name of the Lord. I am that I am.
அதை குறித்த காரியம் என்னவெனில், எகிப்திலே ஒரு சேனையே தோல்வி கண்டிருக்க அங்கு ஒரு மனிதன் படையெடுக்க செல்வதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஆனால் அது என்னவாயிருந்தது? அவனுடைய விசேஷ குணாதிசயம், அவனுடைய தந்திரோபாயங்கள் மாற்றப்பட்டிருந்தன. அவன் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றும் கர்த்தருடைய நாமத்தில் போய்க் கொண்டிருந்தான்.
The thing of it was, he took over. He did because he was going in the power of the Lord.
அதை குறித்த காரியம் என்னவாயிருந்தது என்றால், அவன் கைப்பற்றிவிட்டான். அவன் கைப்பற்றினான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வல்லமையில் போய்க் கொண்டிருந்தான்.
On his road leading Israel out to the promised land, he come in contact with his brother, his denominational brother, Moab. Now Moab by no means were heathens. That was Lot's daughter's children. One of their children had sprung Moab.
தன்னுடைய பாதையில் இஸ்ரவேலரை வாக்குத்தத்த மண்டப்பட்ட தேசத்திற்கு வழிநடத்தி செல்கையில் அவன் தன்னுடைய சகோதரனோடு தன்னுடைய ஸ்தாபன சகோதரனான மோவாபோடு தொடர்பு கொள்ள வந்தான். இப்பொழுது மோவாப் எந்த விதத்திலும் அங்கே அஞ்ஞானிகளாய் இல்லாமல் இருந்தனர். அவர்கள் லோத்தினுடைய குமார்த்திகளுடைய பிள்ளைகளாயிருந்தனர். அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவனாயிருந்த மோவாப் அங்கு உருவாகியிருந்தான்.
Now, up there, I want you to notice these two nations in contrast. Here was Egypt, a little scattered about, no nation to go to, no executives or no king or nothing or any dignitaries among them, just the people on their road to a promised land. And here they had to go through the land of Moab. It was right in the line of promise.
இப்பொழுது அங்கே இந்த இரண்டு தேசங்களிலும் வேறுபாடு உள்ளதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டிருந்த கூட்டமோ கிட்டத்தட்ட சிதறடிக்கப்பட்டு போக எந்த தேசமும் இல்லாமல், எந்த நிர்வாகிகளும் இல்லாமல், அல்லது எந்த ராஜாவும் இல்லாமல், அல்லது வேறெந்த காரியமும் இல்லாமல், அல்லது அவர்களுக்கு மத்தியில் எந்த பிரமுகர்களும் இல்லாமல், அப்படியே ஒரு கூட்ட ஜனம் தங்களுடைய பாதையில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த தேசத்திற்கு சென்று கொண்டிருந்தது. இங்கோ அவர்கள் மோவாப் தேசத்தினூடாக செல்ல வேண்டியதாக இருந்தது. அது சரியாக வாக்குத்தத்தின் பாதையில் இருந்தது.
And Moab also was a believer in Jehovah. And they had a prophet. And Israel had a prophet. Both of them had prophets.
மோவாபும் கூட யெகோவாவில் விசுவாசிகளாக இருந்தனர். அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை உடையவர்களாக இருந்தனர். இஸ்ரவேலரும் ஒரு தீர்க்கதரிசியை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் இருவருமே தீர்க்கதரிசிகளை உடையவர்களாக இருந்தனர்.
And I noticed, they come to the place that the prophet of the organized nation was coming down to curse this other nation because it was just a drifter, not having a certain place to stay. So they come down and watch those two prophets.
இப்பொழுது கவனியுங்கள், மற்ற தேசத்திலிருந்து சபிக்கும்படி வந்து கொண்டிருந்த ஸ்தாபனமாக்கப்பட்ட தேசத்தின் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு இஸ்ரவேலர் வரவேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அது ஒரு அலைந்து திரியும் கூட்டமாய் தங்கும்படியான குறிப்பிட்ட ஸ்தலம் இல்லாததாக இருந்தது. ஆகையால் அவர்கள் வந்து அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளையும் கவனித்தனர்.
When it comes fundamentally speaking, both of them were exactly right. Because Noah's Balaam, the bishop, told him, now you build me 7 altars. 7 is the complete number of God, representing the 7 church ages, the 7 days of creation, so forth.
அது அடிப்படையாக பேசும்படி வரும்போது அவை இரண்டுமே சரியாயிருந்தன. காரணம் கவனியுங்கள், பிலேயாம் அந்த பேராயர் அவர்களிடத்தில், இப்பொழுது நீங்கள் எனக்கு 7 பலிபீடங்களை கட்டுங்கள் என்று கூறியிருந்தான். 7 என்ற எண் தேவனுடைய பரிபூர்ணமாய் 7 சபை காலங்களையும் சிருஷ்டிப்பின் 7 நாட்கள் போன்றவற்றை குறிப்பதாயும் உள்ளது.
Now notice, 7, God is completed in 7. 7 altars. And on each altar put a bullock. Now that's exactly the same altar they had down in Israel's camp.
இப்பொழுது கவனியுங்கள், 7. தேவன் 7 பரிபூர்ணப்படுகிறார். 7 பலிபீடங்கள். ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையை வைத்தார். இப்பொழுது அதே விதமான பலிபீடத்தையே இஸ்ரவேலரும் தங்களுடைய பாளையத்தில் உடையவர்களாக இருந்தனர்.
There they are down in Israel with the same altar they got up here and the same sacrifice. A bullock and a bullock. A prophet and a prophet. Two nations in contrast. A very perfect example of the day we're living. We had time to go into it.
அவர்கள் இஸ்ரவேலரிடத்தில் காணப்பட்ட அதே மாதிரியான பலிபீடத்தோடு இங்கிருந்தனர். அதே பலி, ஒரு காளை மற்றும் ஒரு காளை, ஒரு தீர்க்கதரிசி மற்றும் ஒரு தீர்க்கதரிசி, இரண்டு தேசங்களிலும் வேறுபாடு இருந்தன. நாம் ஒரு மிக பரிபூர்ணமான மாதிரியின் நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதற்குள்ளாக சில நேரம் இருந்தால் நலமாயிருக்குமே.
Notice, God doing this in parable, we would find out, paralleling. Now, also, Balaam required a ram on each altar. That was speaking of his faith in a coming Messiah.
நாம் ஒத்த சம்பவங்களை கண்டறிய வேண்டும் என்று தேவன் இதை ஓமையில் செய்கிறார். இப்பொழுது பிலேயாமும் கூட ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு செம்மறியாட்டுக்கடா வைக்கும்படி கேட்டிருந்தான். அது மேசியாவின் வருகையில் உள்ள அவனுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறதா இருந்தது.
A ram, he sheep. That's the same sacrifice they had down in Israel. Down in the camp of Israel, up here by Moab. Fundamentally, they were both right. But notice, fundamentally in doctrine.
ஒரு செம்மறியாட்டுக்கடா, ஒரு ஆண் செம்மறியாடு. அவர்கள் அதே பலியை இஸ்ரவேலில் உடையவர்களாக இருந்தனர். கீழே இஸ்ரவேலின் முகாம் இருந்தது. இங்கே மேலே மோவாப் இருந்தனர். அடிப்படையில் அவர்கள் இருவரும் சரியாக இருந்தனர். ஆனால் அடிப்படை உபதேசத்தில் சரியாக இருந்தனர் என்பதை கவனியுங்கள்.
But one prophet down in Israel's camp had the characteristics of God. And the word of God, he stayed with the promise of God for that age because he was in a line going to the promised land.
ஆனால் இஸ்ரவேலருடைய பாளையத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசியோ தேவனுடைய விசேஷ குணங்களை உடையவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையோடு, அந்த காலத்துக்கான தேவனுடைய வாக்குத்தத்தோடு தரித்திருந்தான். ஏனென்றால் அவன் வாக்குத்தத்தை மண்டப்பட்ட தேசத்திற்கு செல்லும் ஒரு பாதையில் இருந்தான். புரிகிறதா?
Now as far as the fundamental part, Balaam could be just as identified as Moses was. But you see, Moses, being the correct prophet of God, not only had the fundamental parts, but had the identification of God.
இப்பொழுது அடிப்படையான பாகத்தை பொறுத்தமட்டில் பிலேயாமும் பாலாக்கும் மோசே இருந்ததைப் போல அடையாளமாக இருக்க முடிந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், மோசே சரியான தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருந்து அடிப்படையான பாகங்களை மாத்திரம் உடையவனாயிராமல் தேவனுடைய அடையாளத்தையும் உடையவனாயிருந்தான்.
See, he was in line of duty, exactly what was promised for that age. Not for the age of Noah, but for the age then. I will take you to a land that's flowing with milk and honey.
பாருங்கள், அவர் அந்த காலத்திற்காக சரியாக வாக்களிக்கப்பட்டிருந்த கடமையின் பாதையில் இருந்தான். நோவாவின் காலத்திற்கானதில் அல்லாமல் அப்பொழுது இருந்த காலத்திற்கான வாக்குத்தத்தமான பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு செல்வேன் என்பதை உடையவராயிருந்தான்.
They were on their way and Israel was identified with their prophet Moses with the message of that age. God characteristics identified in Moses.
அவர்களோ தங்களுடைய வழியில் இருந்தனர். இஸ்ரவேலர் தங்களுடைய தீர்க்கதரிசியோடு, மோசேயோடு, அந்த காலத்தின் செய்தியோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டனர். தேவன் மோசேவுக்குள் விசேஷ குணங்களில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார்.
A pillar of fire was following him. He also had the atonement in action. Not speaking of it, but had it in action.
Amen.
Not what will be, what is right now.
ஒரு அக்கிரிஸ்தம்பம் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. அவனும் கூட பாவநிவர்த்திய கிரியையில் உடையவனாயிருந்தான். அதை குறித்து பேசாமல் அதை கிரியையில் உடையவனாயிருந்தான். எதிர்காலத்தில் என்னவா இருக்கும் என்றில்லாமல் இப்பொழுது என்னவென்பதை உடையவனாயிருந்தானே.
Notice, he had a brass serpent that had been lifted up for the sickness and diseases of the people. Therefore, Moses was practicing divine healing.
கவனியுங்கள், அவன் ஜனங்களின் சுகவீனத்திற்கும் வியாதிக்குமாக உயர்த்தப்பட்டிருந்த ஒரு வெண்கல சர்பத்தை உடையவனாயிருந்தான். ஆகையால் மோசே தெய்வீக சுகமனத்திலே பயிற்சித்துக் கொண்டிருந்தான்.
He had the atonement, the brass serpent symbolizing that God was in the camp and the people were looking on that brass serpent and being healed.
அவன் பாவ நிவர்த்தியை உடையவனாயிருந்தான். வெண்கல சர்பம் தேவன் பாளையத்தில் இருந்ததை அடையாளப்படுத்த ஜனங்களோ அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து சுகமடைந்து கொண்டிருந்தார்.
He also had a smitten rock following him and that was identifying God. To keep the waters of life among them, joy and salvation, that they would not perish but had everlasting life. It was a type of that smitten rock in the wilderness was a type of Christ being smitten.
அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு அடிக்கப்பட்ட கண்மலையும் கூட அவன் உடையவனாயிருந்தான். அவர்கள் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை உடையவர்களாயிருந்தனர் என்றும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் கொண்டிருக்க அவர்களுக்கு மத்தியில் ஜீவ தண்ணீரை தொடர்ந்து வைத்திருக்கும்படியான தேவனையே அது அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தது. அது ஒரு மாதிரியாயிருந்தது. வனாந்திரத்தில் இருந்த அந்த அடிக்கப்பட்ட கண்மலையானது அடிக்கப்பட்ட கிறிஸ்துவிற்கு ஒரு மாதிரியாயிருந்தது.
Then they were traveling in the line of promise. That was another identification, the showing God's characteristic. No matter how fundamental this other one was with the word, he had the fundamentalism plus the identification and the characteristic of God among them. God identified himself.
அதன் பின்னர் அவர்கள் வாக்குத்தத்தின் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அதுவே தேவனுடைய விசேஷ குணாதிசயத்தை காண்பிக்கும்படியான மற்றொரு அடையாளமாயிருந்தது. இந்த மோவாபியரோ அடிப்படையில் எவ்வளவுதான் வார்த்தையோடு இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. மோசே அடிப்படை காரியத்தோடு கூட அடையாளத்தையும் அவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய விசேஷ குணாதிசயத்தையும் உடையவனாயிருந்தான். தேவன் தம்மையே அடையாளம் காண்பித்தார்.
Two prophets. Both of them prophets. Both of them fundamental. But God identified his characteristics in Moses because he had the characteristics of God with him.
இரண்டு தீர்க்கதரிசிகள், அவர்கள் இருவருமே தீர்க்கதரிசிகள், அவர்கள் இருவருமே அடிப்படைவாதிகளாய் இருந்தனர். ஆனால் தேவன் மோசேயில் தம்முடைய விசேஷ குணங்களை அடையாளம் காண்பித்தார். ஏனென்றால் அவன் தேவனுடைய விசேஷ குணங்களை அவரோடு உடையவனாயிருந்தான்.
Now, again, God's characteristics is always supernatural. Because he is supernatural. God is supernatural.
இப்பொழுது மீண்டும் தேவனுடைய விசேஷ குணங்கள் எப்பொழுதுமே இயற்கைக்கு மேம்பட்டவராய் உள்ளன. ஏனென்றால் அவர் இயற்கைக்கு மேம்பட்டவராய் இருக்கிறார். தேவன் இயற்கைக்கு மேம்பட்டவராய் இருக்கிறார்.
It's unusual always to the modern trend of thinking of the day. You know that. God's always has upset the apple cart for the religious groups in every age that's ever passed.
அது எப்பொழுதுமே நவீன நாளின் போக்கின் சிந்தனைக்கு வழக்கத்திற்கு மாறானதாகவே உள்ளது. நீங்கள் அதை அறிவீர்கள். தேவன் எப்பொழுதுமே ஒவ்வொரு காலத்திலும் கடந்து சென்றுள்ள மத சம்பந்தமான குழுக்களுக்கான முறையை நிலைகுலைய செய்துள்ளார்.
And not one time did ever a person or a group of people ever organize themselves together upon a message, but what they died in one on the shelf and never raised again. There's no history.
ஒரு நபரோ அல்லது ஒரு ஜனக்குழுவினரோ ஒரு செய்தியின் பேரில் தங்களை ஒன்று சேர்த்து ஸ்தாபனமாக்கிக் கொண்டு பின்னர் அவர்கள் மறித்து செயலற்று போன பிறகு மீண்டும் ஒருமுறை கூட உயிர்ப்பிக்கப்பட்டதில்லை. எந்த சரித்திரத்திலுமே அவ்வாறு இல்லை.
The Lutherans, the Presbyterians, the Methodists, the Baptists, the Pentecostals, and so forth, never raise again. When they go to grouping it, God deals with individuals.
Lutherangal, Presbyteriangal, Methodistigal, Baptistigal, Pentecostigal pondavargal, adai sthapana kulukkalaakki kolla pogumbodhu, avargal orubodhu meendum edumidhe illai. Devano thanippatta navargalodu idupadugirar.
Notice, he's so unusual. To the way of thinking. See, we get off in a trend and we have to believe it this way. And then God comes around with his word that he's promised and identifies himself in that word. This group can't go to it because it don't believe in him. See, it's done cut itself off from him.
கவனியுங்கள், அவர் நினைத்து பார்க்கும் விதத்திற்கு மிகவும் வழக்கத்திற்கு மாறானவராய் இருக்கிறார். பாருங்கள், நாமோ ஒரு செல்லும் திசையிலிருந்து விலகிச் செல்கிறோம். நாம் அதை இந்த விதமாக விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற தம்முடைய வார்த்தையோடு வந்து அவர் தம்மை அந்த வார்த்தையில் அடையாளம் காட்டுகிறார். இந்த குழு அதற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் அது அதில் விசுவாசம் கொள்கிறதில்லை. பாருங்கள், அது அதிலிருந்து அதனை துண்டித்துக் கொண்டது.
Like Joseph, he was a son of David and a good man. Joseph, the husband of Mary. He was a good man and no doubt read the Bible. The scrolls continually because and was looking for a Messiah to come. And should have known what the scripture said that would take place. Isaiah said, a virgin shall conceive.
யோசேப்பை போல அவன் ஒரு தாவீதின் குமாரனாயிருந்தான், ஒரு நல்ல மனிதனாயிருந்தான். மரியாளின் கணவனாகிய யோசேப்பு, அவன் ஒரு நல்ல மனிதனாயிருந்து வேதாகமத்தை தொடர்ந்து வேத தோல் சுருளை வாசித்துக் கொண்டிருந்தான் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் மேசியா வருவதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். வேதம் என்ன சம்பவிப்பதாக கூறியிருந்ததோ அதை அவன் அறிந்திருந்திருக்க வேண்டும். ஏசாயா ஒரு கன்னியை கர்ப்பவதியாவாள் என்றான்.
Well, now he was going with this young girl, Mary, probably 18 years old, is probably a bit older. And then when they were engaged to get married, she shows up to be mother. Now that was kind of hard for Joseph.
இப்பொழுது அவன் மரியாள் என்ற இந்த வாலிப பெண்ணோடு சென்று கொண்டிருந்தான். அநேகமாக அவளுக்கு 18 வயது இருந்திருக்கலாம். யோசேப்போ அநேகமாக சற்று வயதில் மூத்தவனாயிருந்திருப்பான். அதன் பின்னர் அவர்கள் விவாகம் செய்வதற்கென நிச்சயிக்கப்பட்டிருந்தனர். அப்பொழுது அவள் தாயாயிருப்பதை தெரிவிக்கிறாள். இப்பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதோ யோசேப்பிற்கு ஒரு விதமாக கடினமானதாயிருந்தது.
No doubt but what Mary told in the visit of Gabriel. But we notice the way his character was leading him, he doubted it. Now she was found to be mother before they were wed. And in the Bible, that punishment is death by being stoned.
காபிரியேலின் சந்திப்பை மரியாள் அவனிடத்தில் கூறினாள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவனுடைய குணாதிசயமோ அந்த விதமாக அவனை வழிநடத்திக் கொண்டிருந்தபடியால் அவனதை சந்தேகித்தான் என்பதை நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது அவர்கள் விவாகம் செய்வதற்கு முன்னர் அவள் கர்ப்பவதியாக காணப்பட்டாள். வேதத்திலோ அதற்குரிய தண்டனை மரணமாய் கல்லறிந்து கொல்லப்படுவதாயிருக்கிறது.
Unwedded woman becoming mother, she had to be stoned. There's no prostitution in Israel. It was put out. So we find out, and Deuteronomy tells us that.
ஒரு விவாகம் ஆகாத ஸ்திரீ கர்ப்பவதியாயிருந்தாள், அவள் கல்லறியப்பட வேண்டியவளாயிருந்தாள். இஸ்ரவேலிலே விபச்சாரமே இல்லாதிருந்தது, அது நீக்கப்பட்டிருந்தது. எனவே நாம் உபாகமத்தில் அதை கண்டறிகிறோம். அதுவே அதை சொல்லுகிறது.
Now we find that Mary looked like she was trying to use Joseph just for a shield of some act that she had done. Because if she was found already to be mother before they were married, then she must be stoned and she must have someone now that could stand as a shield for her. And that looked whole lot like it was what she was trying to do.
இப்பொழுது மரியாள் தான் செய்திருந்த செயலுக்கு ஒரு கேடகமாகவே யோசேப்பை பயன்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்ததைப் போல காணப்பட்டாள் என்று நாம் கண்டறிகிறோம். காரணம், அவர்கள் மனம் புரியும் முன்னே அவள் கர்ப்பவதியாக காணப்பட்டாளானால் அப்பொழுது அவள் கல்லறியப்பட வேண்டும். எனவே அவளுக்காக ஒரு கேடயமாக நிற்கக்கூடிய யாரோ ஒருவர் இப்பொழுது அவளுக்கு வேண்டியதாயிருந்தது. அவள் முழுமையாகவே அந்த விதமாகத்தான் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாள் என்பதை போன்றே அது காணப்பட்டது.
But Joseph, looking into her big pretty eyes, and she'd say, Joseph, Gabriel said to me, the Holy Spirit shall overshadow thee, and this thing that will be conceived in thee is of the Holy Spirit. It's God. It's what it's going to be called, the Son of God.
ஆனால் யோசேப்பு அவளுடைய பெரிதான அழகான கண்களுக்குள் நோக்கி பார்க்க அவளோ, யோசேப்பே, காப்ரியேல் என்னிடத்தில் பரிசுத்தாபி உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தாபினால் உண்டாகும், அது தேவனாயுள்ளது, அவர்தான் தேவனுடைய குமார் என்று அழைக்கப்பட போகிறார் என்று கூறினான் என்று கூறியிருப்பாள்.
Joseph, he wanted to believe that, but it was so unusual. It never happened before. And that's just the way today.
யோசேப்பு அவரதை விசுவாசிக்க விரும்பினான், ஆனால் அதுவோ மிகவும் வழக்கத்திற்கு மாறானதாயிருந்தது. அது இதற்கு முன்பு ஒருபோதும் சம்பவித்திராததாயிருந்தது. அது அந்த விதமாகத்தான் இன்றைக்கும் உள்ளது.
If we could only, if I had some way of getting the people to see that the unusualness of anything, if it's identified by the word, then its characteristics proves what it is. It's God in action.
அதாவது எந்த காரியத்தின் அசாதாரணத்தையும் நான் ஏதோ ஒரு வழியில் ஜனங்கள் காணும்படி புரிந்து கொள்ள செய்தால் நலமாயிருக்கும். அது வார்த்தையினால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுமானால் அப்பொழுது அதனுடைய விசேஷ குணங்கள் அது என்னவென்பதை நிரூபிக்கின்றன. அது தேவன் செய்கையில் இருப்பதாகும்.
Joseph should have known this. He should have known a virgin shall conceive. But he was honest about it. He didn't want to put her away privately, but he was thinking on doing it.
யோசேப்பு இதை அறிந்திருந்திருக்க வேண்டும். அவன் ஒரு கன்னியை கர்ப்பவதியாவாள் என்பதை அறிந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை குறித்து உத்தமமாயிருந்தான். அவன் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். ஆனால் அவன் அதை செய்வதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
And then the angel of the Lord appeared to him in a dream. Did you ever wonder why he appeared in a dream? There was no prophets of them days. Their dream was so simple, it needed no interpretation.
அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தில் காணப்பட்டார். அவர் ஏன் ஒரு சொப்பனத்தில் காணப்பட்டார் என்று நீங்கள் எப்போதாவது வியப்பற்றதுண்டா? அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் இல்லாதிருந்தனர். அவர்களுடைய சொப்பனமோ மிகவும் எளிமையானதாக இருந்தது. அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவைப்படவில்லை.
Said Joseph, thou son of David, fear not taking thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost. See? Then that settled it.
அப்பொழுது தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவியால் உண்டானது என்று கூறினார். பாருங்கள், அப்பொழுது அதுவே அதை தீர்த்து வைத்தது.
See, he come to him in a dream, secondarily. But you see, there was no prophet there to identify that word, that this is the virgin that shall conceive. See? So therefore, he appeared to him in a dream because he was honest and just and a good man.
பாருங்கள், அவர் இரண்டாம் தரமான நிலையான ஒரு சொப்பனத்தில் அவனிடத்திற்கு வந்தார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதாவது இது கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்பதாய் உள்ளது என்று அந்த வார்த்தையை அடையாளம் காட்ட அங்கே எந்த தீர்க்கதரிசியும் இல்லாதிருந்தனர். புரிகிறதா? ஆகையால் அவர் ஒரு சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டார். ஏனென்றால் அவன் உத்தமனும் நீதிமானும் ஒரு நல்ல மனிதனுமாயிருந்தான்.
And I believe God will come to any good man in some way and identify his doings to that good man for the age. If that man's called of God for that age.
எந்த நல்ல மனிதனும் அந்த காலத்திற்கான தேவனால் அழைக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது ஏதோ ஒரு வழியில் அந்த மனிதனுக்கு அந்த காலத்திற்கான அவருடைய செய்திகளை அடையாளம் காட்ட தேவன் வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Now, but it was so unusual, they just could not hardly grasp it. But always the appearing according to the promised word for the age. All this unusualness.
இப்பொழுது ஆனால் அதுவோ மிகவும் வழக்கத்துக்கு மாறானதாக இருந்தது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எப்பொழுதுமே இந்த வழக்கத்திற்கு மாறானவைகளும் அக்காலத்திற்கான வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின்படி தோன்றுகின்றன.
Now there's some people might go around and say, well, this is unusual, that's God. This is unusual. But you see, it has to be identified by the Word, and the Word is God. See?
இப்பொழுது சில ஜனங்கள் போய் இது வழக்கத்திற்கு மாறானது, அது தேவனாய் உள்ளது, இது வழக்கத்திற்கு மாறானதாய் உள்ளது என்று கூறலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது வார்த்தையினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். வார்த்தை தேவனாய் உள்ளது. புரிகிறதா?
And then the characteristic of this identification identifies who it is. Because God said this would happen, and it happens. See, the characteristic of it is God's word being identified by the characteristic of what's going on.
அதன் பின்னர் இந்த அடையாளத்தின் விசேஷ குணாதிசயம் அது யாராய் உள்ளது என்று அடையாளம் காட்டுகிறது. ஏனென்றால் தேவன் இது சம்பவிக்கும் என்று கூறியுள்ளபடியால் அது சம்பவிக்கிறது. புரிகிறதா? அதனுடைய விசேஷ குணம் என்னவெனில், தேவனுடைய வார்த்தையானது என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதின் விசேஷ குணத்தின் மூலம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுதலாய் உள்ளது.
He said in the last days he pour out the Holy Ghost. He did it. The characteristics of it identify that it was God, his word, promise. See, it always identifies itself.
அவர் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியை ஊற்றுவதாக கூறினார். அவர் அதை செய்தார். அதனுடைய விசேஷ குணங்கள் அது தேவனாய் இருந்தது என்றும் அவருடைய வார்த்தை வாக்களித்தது என்றும் அடையாளம் காட்டின. பாருங்கள், அது எப்பொழுதுமே அதனை அடையாளம் காட்டுகிறது.
Now, always, every time, corrects the word when the word is said wrong. Did you ever notice? It was in the days of Noah that corrected that scientific age that God was going to bring water down out of the heavens.
இப்பொழுது எப்பொழுதுமே வார்த்தை ஒரு காரியத்தை தவறு என்று கூறும்போது ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையானது அந்த தவறான வார்த்தையை திருத்துகிறது. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அது நோவாவின் காலத்தில் தேவன் வானத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வரப்போவதா இருந்தார் என்ற அந்த விஞ்ஞான காலத்தை திருத்தினது.
It was Moses, see, that corrected when they had all settled down in Egypt and so forth, but God's word had to come to be identified. And the truth of the word corrects the error.
அது மோசேயா இருந்தது. பாருங்கள், அவர்கள் யாவரும் எகிப்தில் குடியிருந்த போது அது திருத்தினது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அடையாளம் கண்டுகொள்ளப்பட வரவேண்டியதாக இருந்தது. சத்திய வார்த்தையே பிழையை திருத்துகிறது.
Let me ask you something. We may go a little deep here. I'm not supposed to preach teaching or doctrine. But let me just ask you one thing.
நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கட்டும். நாம் இங்கு சற்று ஆழமாக செல்லலாம். நான் கற்பிக்கப்பட்ட செய்தியையோ அல்லது கோட்பாட்டையோ பிரசங்கிக்க வேண்டியதில்லை. ஆனால் நான் உங்களை ஒரு காரியம் கேட்கட்டும்.
Jesus was the Word. We know that. The Bible said it was. St. John 1st chapter. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. And the Word was made flesh and dwelt among us. He's still the Word.
Yes, வார்த்தையாய் இருந்தார். நாம் அதை அறிவோம். வேதம் அதை கூறினது. பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார் என்று உரைத்துள்ளது. அவர் இன்னமும் வார்த்தையாய் இருக்கிறார்.
Then when he could perceive their thoughts, they ought to know that that was the word, because the word of God said that's what he'd do. He was the prophet.
அதன் பின்னர் அவரால் அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடிந்தபோது அது வார்த்தையாய் இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் அவர் செய்வார் என்று தேவனுடைய வார்த்தை கூறியிருந்தது. அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார்.
Now notice, we find out that when he was born, about 12 years of age, he went up to the feast of the tabernacle. And they went up there to the Passover, and on the road back, they went 3 days journey and they missed him, presuming that he was out among their people.
இப்பொழுது கவனியுங்கள், அவர் பிறந்திருந்த போது கிட்டத்தட்ட 12 வயதா இருந்த போது அவர் கூடார பண்டிகைக்கு சென்றார். அவர்கள் அங்கே பஸ்காவுக்கு சென்றிருந்தனர். அவர்கள் 3 நாள் பிரயாணமாக சென்றிருந்தனர். அப்பொழுது அவர்கள் திரும்பி வரும் வழியில் அவர் தங்களுடைய ஜனங்களுக்குள்ளே இருப்பார் என்று எண்ணினர். சரியாக கூறினால் அவ்வாறு யூகித்துக்
கொண்டனர். That's so much today. Now you Methodist, Baptist, Presbyterian, Lutheran, Catholic, whatever you are. See, you're doing that same thing.
நாம் அதிலிருந்து ஒரு பாடத்தை புரிந்து கொள்ளக்கூடும். அதுவே இன்றைக்கு மிக அதிகமாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், லூத்தரன், கத்தோலிக்கர், நீங்கள் எதுவாயிருந்தாலும் பாருங்கள், நீங்களும் அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
You're perceiving because Wesley had a great revival, Luther had a great revival, or Pentecost had a great revival. You're perceiving that he's among the people when sometimes he isn't there.
Wesley, ஒரு பெரிய எழுப்புதலை உடையவராய் இருந்தார் என்றும், லூத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை உடையவராய் இருந்தார் என்றும், அல்லது பெந்தேகோஸ்தே ஒரு பெரிய எழுப்புதலை உடையவராய் இருந்தனர் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவர் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் என்று நீங்கள் மனதால் நினைக்கும் போது சில சமயங்களில் அவர் அங்கே இருப்பதில்லை.
They went to find him. Where did they find him? Where they left him? At Jerusalem.
அவர்கள் அவரை கண்டுபிடிக்க சென்றார்கள். அவர்கள் அவரை எங்கே கண்டுபிடித்தனர்? அவர்கள் அவரை எங்கே விட்டிருந்தனர்? எருசலேமிலே.
And when they found him, what was he doing? A little boy, 12 years old, probably never entered school no more what his mother taught him. And here he was in the temple debating with those priests about the word of God. And they were astonished at the wisdom of this child. Why? He was the word.
அவர்கள் அவரை கண்டுபிடித்த போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு சிறு பையனாய், 12 வயதுடைய பையனாய் இருந்தார். அநேகமாக அவருடைய தாய் அவருக்கு கற்பித்திருந்ததை காட்டிலும் வேறெந்த பள்ளிக்கும் அவர் ஒருபோதும் சென்றதே கிடையாது. இங்கே அவர் ஆலயத்தில் இருந்து கொண்டு அந்த ஆசாரியர்களோடு தேவனுடைய வார்த்தையை குறித்து தர்க்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் இந்த பிள்ளையின் ஞானத்தை குறித்து ஆச்சரியம் அடைந்தனர். ஏன் அவர் வார்த்தையாயிருந்தார்?
Now watch, and not dishonoring you Catholic people who call Mary the mother of God. But just let me show you a little error here. If the church is built upon Mary, watch what happened.
இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது மரியாளை தேவனுடைய தாய் என்று அழைக்கிற கத்தோலிக்க ஜனங்களாகிய உங்களை அவமரியாதை செய்வதற்காக அல்ல, ஆனால் நான் இங்கே உங்களுக்கு ஒரு சிறு பிழையை காண்பிக்கட்டும். சபையானது மரியாளின் மேல் கட்டப்பட்டிருந்தால் என்ன சம்பவித்திருக்கும் என்பதை கவனியுங்கள்.
Now she come up and she said, "Oh, your father and I have sought thee with tears." What's that statement? She then condemned her own testimony. She said, "Your father and I have sought you with tears."
இப்பொழுது அவளோ வந்து, "ஓ, உன்னுடைய தகப்பரும் நானும் உன்னை கண்ணீரோடு தேடினோம் என்று கூறினாள். அந்த கூற்றை கவனியுங்கள். அவள் அப்பொழுது தன்னுடைய சொந்த சாட்சிக்கு எதிராக தீர்ப்பளிக்க செய்து விட்டாள். அவள், "உன்னுடைய தகப்பரும் நானும் உன்னை கண்ணீரோடு தேடினோம் என்றாள்.
What's that word? He was the word. He said, "Know ye not that I must be about my father's business?" What's the word? Correct the error.
அந்த வார்த்தையை கவனியுங்கள். அவர் வார்த்தையாயிருந்தார். அவர், "என் பிதாவுக்கு எடுத்த வேளையில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா?" என்றார். வார்த்தை பிழையை திருத்துகிறதை கவனியுங்கள்.
Right there before those priests, she ruined her testimony, said she was conceived by the Holy Ghost, and here she says Joseph is his father.
Yes.
See that word? Catch it right quick.
Amen.
He was the word.
அங்கே அந்த ஆசாரியர்களுக்கு முன்பாக அவள் தன்னுடைய சாட்சியை பாடாக்கிவிட்டாள். அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்திருந்தாள் என்று கூறினாள். இங்கோ அவள் யோசேப்பு அவருடைய தகப்பன் என்று கூறிவிட்டாள். அப்பொழுது அந்த வார்த்தை உடனே அதை பற்றி பிடித்ததை பார்த்தீர்களா? அவர் வார்த்தையாயிருந்தார்.
Now you know a 12-year-old boy wouldn't do that. He was the word.
Amen.
He was the spoken word of that age. So therefore, the identified characteristic of God was in Christ. He corrected the errors.
இப்பொழுது 12 வயதுடைய ஒரு பையன் அதை செய்ய மாட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் அந்த காலத்தின் உரைக்கப்பட்ட வார்த்தையாயிருந்தார். ஆகையால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட தேவனுடைய விசேஷ குணம் கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அவர் பிழைகளை திருத்தினார்.
He said, they said, "Why, we are Moses' disciples." He said, "If you was Moses' disciples, you'd know me. He wrote of me. Moses said, 'The Lord your God shall raise up a prophet like me.' You would know me if you knew Moses."
அவர்களோ, "ஏன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள்" என்று கூறினார்கள். பார்த்தீர்களா? அப்பொழுது அவரோ, "நீங்கள் மோசேயினுடைய சீஷர்களா இருந்தால் நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறான், 'மோசே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பு பண்ணுவார்' என்றான். நீங்கள் மோசேயை அறிந்திருந்தால் நீங்கள் என்னையும் அறிந்திருப்பீர்களே" என்றார்.
See, the word always corrects the error of the day, but the people don't like to believe it. They hang right on just the same.
பாருங்கள், வார்த்தை எப்பொழுதுமே அந்த நாளின் பிழையை திருத்துகிறது. ஆனால் ஜனங்களோ அதை விசுவாசிக்க விரும்புகிறதில்லை. அவர்கள் அதே விதமாகவே நினைத்திருக்கின்றனர்.
But Jesus corrected his own mother, and his mother was in the wrong. Because she had already said that that was a child conceived in her by the Holy Ghost. And here she turns her testimony around and said that Joseph was her father, was the father of Jesus.
ஆனால் இயேசு தன்னுடைய சொந்த தாயை திருத்தினார். அவருடைய தாய் தவறாயிருந்தாள். ஏனென்றால் அவளுக்குள் ஒரு குழந்தை பரிசுத்தாவினால் உண்டானது என்று அவள் ஏற்கனவே கூறியிருந்தாள். இங்கேயோ அவள் தன்னுடைய சாட்சியை திருப்பி யோசேப் அவருடைய தகப்பன் இயேசுவின் தகப்பனாய் இருந்தார் என்று கூறிவிட்டாள்.
Now, if he was the son of Joseph, if he had been about his father's business, he'd been down the carpenter shop. Yeah. But he was about his father's business up there in the temple rebuking those organizations.
Amen.
He was about his father's business. Just a 12-year-old lad. Know ye not that I must be about my father's business?
அவர் யோசேப்பின் குமாரனாய் இருந்திருந்தால், அவர் தன்னுடைய தகப்பனுடைய வேலையை உடையவராய் இருந்திருந்தால், அவர் தச்சுக்கடையில் இருந்திருப்பார். ஆனால் அவரோ தன்னுடைய பிதாவினுடைய வேலையாக அங்கே தேவாலயத்திலிருந்து அந்த ஸ்தாபனங்களை கடிந்து கொண்டிருந்தார். புரிகிறதா? அவர் தன்னுடைய பிதாவுக்கு அடுத்த வகையில் இருந்தார். வெறுமன அப்பொழுது ஒரு 12 வயது சிறு பையனாய் இருந்தார். என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார்.
Did you notice when Jesus was tempted by Satan, his characteristic there when he was in his temptation identified him to be God because he stayed with the Word. It is written, said Satan. Jesus said, it's also written. Stayed right with the Word.
இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது நீங்கள் கவனித்தீர்களா? அவர் தம்முடைய சோதனையில் இருந்தபோது அங்கே அவருடைய விசேஷ குணம் அவர் தேவனாய் இருக்க வேண்டும் என்பதை அடையாளம் காட்டினது. ஏனென்றால் அவர் வார்த்தையோடு தரித்திருந்தார். புரிகிறதா? சாத்தான் எழுதியிருக்கிறதே என்றான். இயேசு இதுவும் கூட எழுதியிருக்கிறதே என்று கூறி வார்த்தையோடு தரித்திருந்தார்.
God in sundry times we read here. God in sundry times, that's old times, divers manners, many ways, identified himself to his prophets by visions.
நாம் தேவன் பூர்வ காலங்களில் என்று இங்கே வாசிக்கிறோம். தேவன் பூர்வ காலங்களில், அதாவது பண்டைய காலங்களில், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பல வழிகளில் தம்மை அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்கள் மூலம் அடையாளம் காண்பித்தார்.
That was the characteristic of a prophet was when he foretold things and it happened. Now that was his characteristic of his identification that God was with him.
அதுவே ஒரு தீர்க்கதரிசியின் விசேஷ குணமாயிருந்தது. அவர் காரியங்களை முன்னறிவித்த போது அது சம்பவித்தது. இப்பொழுது அது அவருடைய அடையாளத்தின் அவருடைய விசேஷ குணாதிசயமாயிருந்தது. அதாவது தேவன் அவனோடு இருந்தார்.
Then that gave him the rights to interpret the word for that day because the word of God come to the prophets.
Amen.
The characteristic of the prophet that he foretold.
அதன் பின்னரது அந்த நாளுக்கான வார்த்தையை வியாக்கியானிக்க உரிமைகளை அவனுக்கு அளிக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடத்திற்கு வருகிறது. அதாவது அவர் முன்னறிவிப்பதே தீர்க்கதரிசியின் விசேஷ குணமாகும்.
The Bible said, if there be one, and what he says comes to pass, then you hear it. But if it doesn't, don't believe him, don't fear him. But if my word's not in him. But if it does come to pass, then my word's in him.
Amen.
That's his identification. That's the characteristic of a prophet.
வேதமோ ஒருவன் கூறினது நிறைவேறினால் அப்பொழுது நீங்கள் அவருக்கு செவி கொடுங்கள். ஆனால் அவன் கூறினது நிறைவேறவில்லை என்றால் அவனை நம்ப வேண்டாம், அவனுக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் என்னுடைய வார்த்தை அவனுக்குள் இல்லை, ஆனால் அது நிறைவேறினால் அப்பொழுது என்னுடைய வார்த்தை அவனுக்குள் இருக்கிறது என்று உரைத்துள்ளது. அதுவே அவனுடைய அடையாளம். அதுவே ஒரு தீர்க்கதரிசியின் விசேஷ குணமாய் உள்ளது.
Now, God in sundry times, that's how he showed his characteristics of identification of himself to man. By speaking through a man that was called to be a prophet.
இப்பொழுது தேவன் பூர்வ காலங்களில் அந்த விதமாகத்தான் அவர் தம்முடைய அடையாளத்தின் விசேஷ குணங்களின் மூலம் தம்மை மனிதனுக்கு காண்பித்தார். ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடாக பேசுவதன் மூலம் காண்பித்தார்.
Now the Bible says that God in sundry times, divers manners, spoke to the fathers through the prophets.
இப்பொழுது வேதம் தேவன் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார் என்று கூறுகிறது.
We also read over in 2 Peter that the whole word of God was wrote by him. Man of old, moved by the Holy Ghost, wrote the Bible.
நாம் பேதுருவின் இரண்டாம் நிருபத்திலும் கூட முழு தேவனுடைய வார்த்தையும் அவர்களால் எழுதப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். பண்டைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வேதாகமத்தை எழுதினர்.
They were prophets. The word come to them and they wrote it down under inspiration.
அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். வார்த்தை அவர்களிடத்திற்கு வந்தது. அவர்கள் அதை எழுதினர். ஆவியின் ஏவுதலினால் அதை எழுதி வைத்தனர்.
First they were identified prophets and they wrote the word of inspiration and they had the interpretation of the divine revelation because it was God in the man.
முதலாவது அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். அதன் பின்னரே அவர்கள் ஆவியின் ஏவுதலினால் வார்த்தையை எழுதினர். அவர்கள் தெய்வீக வெளிப்பாட்டின் வியாக்கியாரத்தை உடையவர்களாக இருந்தனர். ஏனென்றால் அது தேவன் மனிதனுக்குள் இருந்ததாக இருந்தது.
That's why he showed himself in his characteristics of identification, their visions being the vindicated was God's characteristic in them, making himself known to the people.
இப்பொழுது அந்த விதமாகவே அவர் தம்முடைய அடையாளத்தின் விசேஷ குணங்களில் தம்மை காண்பித்தார். அவர்களுடைய தரிசனங்கள் ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தன. தேவனுடைய விசேஷ குணம் அவர்களுக்குள் இருந்தது. ஜனங்களுக்கு அவரை தெரியப்படுத்துவதாயிருந்தது.
That's the only way he was in Christ. A prophet was just a little speck. Christ was the fullness of God.
Amen.
And God was in Christ reconciling the world to himself, and his characteristics identified him.
Amen.
What he was.
இப்பொழுது அந்த ஒரே விதமாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். ஒரு தீர்க்கதரிசி வெறுமன ஒரு சிறு புள்ளியாயிருந்தான். கிறிஸ்துவோ தேவனின் பரிபூர்ணமாயிருந்தார். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து உலகத்தை தம்மோடு உப்புரவாக்கிக் கொண்டார். அவருடைய விசேஷ குணங்கள் அவர் என்னவா இருந்தார் என்பதை அடையாளம் காட்டின.
In so much that he said, if I do not the works of my father, then don't believe him. If I don't have the character of my father, then don't believe me. Don't believe my claims. If I haven't got the character of my father in me, then don't believe it at all.
அதனாலே அவர், நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள். நான் என்னுடைய பிதாவின் விசேஷித்த குணத்தை உடையவனாக இருக்கவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிக்காதீர்கள். என்னுடைய உரிமை கோரிக்கைகளையும் விசுவாசிக்காதீர்கள். நான் எனக்குள் என் பிதாவின் விசேஷ குணத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் அப்பொழுது ஒருபோதும் என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார்.
Now, his characteristics never changes. God cannot change his character no more than a lamb can change its character or any other thing changes its characteristics.
இப்பொழுது அவருடைய விசேஷ குணங்கள் ஒருபோதும் மாறுகிறதில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி அதனுடைய சுவாபத்தை மாற்ற முடியாது போல அல்லது வேறெந்த காரியமும் அதனுடைய குணங்களை மாற்ற முடியாது போலவே தேவன் தம்முடைய விசேஷ குணத்தை மாற்ற முடியாது.
Because as long as it is in its original, it's original. And if you change anything, then you've changed it from its original.
காரணம் அதுவோ அதனுடைய மூல முதலானதாய் உள்ள வரைக்கும் அது மூல முதலானதாகவே உள்ளது. நீங்கள் எந்த காரியத்தையாவது மாற்றினால் அப்பொழுது நீங்கள் அதை அதனுடைய மூல முதலானதிலிருந்து மாற்றிவிடுகின்றீர்கள்.
It's just like you can take a hog and you can wash a hog and put that paint on his toenails like the women does and fix it up with lipstick and put it on a nice dress, turn that old sow out, she go right straight to the water and water again. Why? She's a hog.
Amen.
That's all.
அது நீங்கள் ஒரு பந்தியை எடுத்து அதை கழுவி அதற்கு ஸ்திரீகள் செய்வது போல அதனுடைய நகங்களின் மேல் வண்ணம் தீட்டி அதற்கு உதட்டு சாயமிட்டு ஒரு அருமையான ஆடையை அதற்கு உடுத்தினாலும் அந்த பெண் பன்றியை அவிழ்த்து விட்டால் அது நேராக சேற்றுக்குள் சென்று புரளும் மீண்டும் புரளும் என்பது போலவே ஆகும். ஏன்? அது ஒரு பன்றியாய் உள்ளது.
But you know, you wouldn't make, a lamb wouldn't do that. He won't even get in that mud. He don't want nothing to do with it. It's the characteristics of it, see?
ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களால் அதை மாற்ற முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டி அதை செய்யாது. அது அந்த சேற்றுக்குள் கூட செல்லாது. அதற்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுவே அதனுடைய விசேஷ குணங்களாகும். புரிகிறதா?
You might dress him in the same kind of clothes, but he sure won't go. The outside doesn't matter. It's the inside.
நீங்கள் அதற்கு அதே விதமான ஆடைகளை உடுத்தலாம். ஆனால் அது நிச்சயம் அவ்வாறு செய்யாது. அது நிச்சயம் அவ்வாறு செல்லாது. வெளிப்புறம் ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. அது உட்புறத்திலேயே உள்ளது.
Now God being the source of all life. Don't fail to get this. If I'm trying all with this in me to get you to see something. It's to your good friends. It's for your behalf.
இப்பொழுது தேவன் எல்லா ஜீவன்களுக்கும் தோற்றுவாயா இருந்து வருகிறார். இதை புரிந்து கொள்ள தவற வேண்டாம். நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்து புரிந்து கொள்ளும்படி எனக்குள்ள எல்லாவற்றோடும் நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா நண்பர்களே? அது உங்களுடைய நன்மையாய் உள்ளது. அது உங்களுடைய பட்சமாகவே உள்ளது. புரிகிறதா?
I didn't come here just to be seen. I didn't come here, there was no other place to go. I come here because I felt to come here. I felt that the ministry the Lord had given me must be showed amongst the people here.
Yes.
And I'm trying to get you to see what God really is now.
நான் வெறுமனே காணப்பட வேண்டும் என்று இங்கு வரவில்லை. செல்வதற்கு வேறு இடம் இல்லாததினால் நான் இங்கு வரவில்லை. நான் இங்கு வரும்படி உணர்ந்தபடியால் நான் இங்கு வந்துள்ளேன். கர்த்தரன கடித்திருக்கிற இந்த ஊழியம் இங்கே ஜனங்களுக்கு மத்தியில் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நான் உணர்ந்தேன். தேவன் இப்பொழுது உண்மையாகவே என்னவா இருக்கிறார் என்று கண்டு உங்களை புரிந்து கொள்ளும்படி செய்யவே நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன்.
He's his promised word. He always is the word. And he identifies himself by the characteristic that he promised.
அவர் தம்முடைய வாக்குத்தத்தமிடப்பட்ட வார்த்தையில் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே வார்த்தையாயிருக்கிறார். அவர் வாக்களித்த விசேஷ குணத்தினால் தம்மை அடையாளம் காட்டுகிறார்.
A certain character would rise in a certain time. That's in the Word. Then the characteristic of this person is supposed to rise identifies that is the person.
ஒரு குறிப்பிட்ட விசேஷ குணாதிசயம் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் எழும்பும். அது வார்த்தையில் உள்ளது. அதன் பின்னர் எழும்ப வேண்டிய இந்த நபரின் விசேஷ குணாதிசயம் அது அந்த நபரில் உள்ளது என்பதை அடையாளம் காட்டுகிறது.
That's the reason Jesus had to be who he was. They should have seen it. No wonder they were blind. The thing said, though he had done so many miracles, yet they could not believe because Isaiah said they got eyes and can't see and ears and can't hear.
அந்த காரணத்தினால் தான் இயேசு அவ்வாறு அவர் இருக்க வேண்டியதாயிருந்தது. அவர்கள் அதை கண்டிருக்க வேண்டும். அவர்கள் குருடராய் இருந்ததில் வியப்பொன்றுமில்லை. காரியமோ அவர் அநேக அற்புதங்களை செய்திருந்த போதிலும் அவர்களோ அப்பொழுதும் விசுவாசிக்க முடியாமல் போயிற்றென்றே கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஏசாயா அவர்கள் கண்களிலிருந்து காண முடியாமலும் காதுகளிலிருந்து கேட்க முடியாமலும் இருக்கிறார்கள் என்றான்.
Each age, not only his age, but every age, how God in sundry times, diverse manners, still they just couldn't get it.
பார்த்தீர்களா, ஒவ்வொரு காலத்திலுமே அவருடைய காலத்தில் மாத்திரமல்ல, ஆனால் ஒவ்வொரு காலத்திலுமே எப்படியாய் தேவன் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருளம் பற்றின போதிலும் அவர்களால் அப்பொழுதும் அதை புரிந்து கொள்ள முடியாமற் போயிற்று.
Now, his characteristics never fails. It always is the same. Now remember, his characteristic, the characteristic of God cannot fail.
Amen.
If it does, then God's fail.
இப்பொழுது அவருடைய விசேஷ குணங்கள் ஒருபோதும் தவறி போகிறதில்லை. அது எப்பொழுதுமே மாறாதாய் உள்ளது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவருடைய விசேஷ குணம் தேவனுடைய விசேஷ குணம் தவறி போக முடியாது. அது தவறி போனால் அப்பொழுது தேவன் தவறிவிடுகிறார்.
And the Bible said in Hebrews 13:8 that Jesus Christ is the same yesterday, today and forever. Therefore he is the unchangeable God. What Every character he was at the beginning, he is still that same character.
வேதமோ எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. ஆகையால் அவர் மாறாத தேவராய் இருக்கிறார். அவர் ஆதியில் எந்த விதமான குணாதிசயத்தை உடையவராய் இருந்தாரோ அவர் இன்னமும் அதே விசேஷ குணாதிசயத்தையே உடையவராய் இருக்கிறார்.
Every way he worked, any time he ever done anything, he does it the same way every time. If he doesn't, his character's changed. See, and his characteristics would display something it wasn't of God. See, so we wouldn't know where.
ஒவ்வொரு முறையும் அவர் கிரியை செய்தது போலவே, எந்த நேரத்திலும் அவர் செய்த எந்த காரியத்தையும் போல, அவர் ஒவ்வொரு முறையும் அதை அந்த விதமாகவே செய்கிறார். அவர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அது அவருடைய விசேஷ குணாதிசயம் மாறி உள்ளது என்பதாகும். பாருங்கள், அப்பொழுது அவருடைய விசேஷ குணாதிசயங்கள் அது தேவனுடையதல்லாத ஏதோ ஒரு காரியமாக இருந்தது என்பதை காட்சிப்படுத்தும். புரிகிறதா?
Like Paul said, if the trumpet gives an uncertain sound, who will know to prepare for battle? If the trumpet gives an uncertain sound.
பவுல் கூறினது போல, எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால்.
Now, if the trumpet is supposed to sound retreat, that's what we got to do, retreat.
Yes.
If the trumpet sounds charge, that's what we're supposed to do, is charge.
Yes.
இப்பொழுது எக்காலமானது பின்வாங்கும் சத்தத்தை முழங்க வேண்டியிருந்தால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். பின்வாங்குவது எக்காலம் தாக்கும்படி துரித்தால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதாவது தாக்குதலே.
But what is a trumpet? Is the word of God. It identifies God. Whether it's go up, sit down, retreat, stack arms, whatever it is. It's God's trumpet sound.
ஆனால் எக்காலம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையாகும். அது தேவனை அடையாளம் காட்டுகிறது. அது மேலே போ, அமரு, பின்வாங்கு, கரங்களை குவித்திரில் என்றாலும் அது என்னவாயிருந்தாலும் சரி, அது தேவனுடைய எக்கால சத்தமாய் உள்ளது.
And an uncertain sound, when the Bible says a certain thing is supposed to happen, somebody say, well, that's another day, then there's an uncertain sound there. Then you don't know what to do.
விளங்காத சத்தம். ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிற போது யாரோ ஒருவர், ஓ, அது மற்றொரு நாளுக்குரியதாக இருந்தது என்று கூறுகிறார். அப்பொழுது இங்கே ஒரு விளங்காத சத்தம் உள்ளது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிகிறதில்லை.
Jesus said, I have power to lay my life down and raise it up again. No uncertain sound there.
இயேசுவோ, நான் என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் உயிரோடு எடுப்பவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்றார். அங்கேயோ எந்த விளங்காத சத்தமும் இல்லை.
The woman said, we know Messiah cometh, and when he cometh, he'll tell us the things like he did. He said, I'm he. No uncertain sound there.
Amen.
I am he.
சமாரிய ஸ்திரியோ, மேசியா வருவார் என்று நாங்கள் அறிவோம். அவர் வரும்போது அவர் செய்தது போன்ற காரியங்களை அவர் எங்களுக்கு சொல்லுவார் என்றாள். அதற்கு அவரோ, நானே அவர் என்றார். அங்கே எந்த விளங்காத சத்தமும் இல்லை. நானே அவர். ஆமேன்.
They said our fathers eat manna in the wilderness. He said they're everyone dead. He said, but I am the bread of life that come from God out of heaven. No uncertain sound. I'm the tree of life from the Garden of Eden. No uncertain sound about that. Certainly not. Nothing uncertain about it. He was certain in everything that he did.
அவர்கள் எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்றனர். அதற்கு அவரோ, அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்களே என்றார். அவர், ஆனால் நானே வானத்தில் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பமாக இருக்கிறேன் என்றார். எந்த விளங்காத சத்தமும் இல்லை. நானே ஏதேன் தோட்டத்திலிருந்து ஜீவ விருட்சம் இல்லை. அதை குறித்து எந்த விளங்காத சத்தமும் இல்லை. நிச்சயமாகவே இல்லை. அதை குறித்து எந்த விளங்காத சத்தமும் இல்லை. அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நிச்சயமுடையவராயிருந்தார்.
The Bible don't give an uncertain sound. It identifies a characteristic of God in its sounding.
வேதம் விளங்காத சத்தத்தை அளிக்கிறதில்லை. அது அதனுடைய சத்தத்தில் தேவனுடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது.
Jesus said in St. John 10:37, If I do not the works of my Father, and I don't have that character of my Father, then don't believe me. They are the one. They identify his character in me, his characteristics.
இயேசு பரிசுத்த யோவான் 10:37 நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நான் அந்த என் பிதாவின் விசேஷ குணத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள். அவைகள் ஒன்றாயிருக்கின்றன. அவைகள் எனக்குள் அவருடைய விசேஷ குணாதிசயத்தை, அவருடைய விசேஷ குணங்களை அடையாளம் காட்டுகின்றன என்றார்.
Because the Father is the Word, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. And the characteristic of God is displayed by his promise for that age.
காரணம் பிதா வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவனுடைய விசேஷ குணாதிசயம் அந்த காலத்திற்கான அவருடைய வாக்குத்தத்தினால் காட்சிப்படுத்தப்படுகிறது.
Now if he had lived in Moses' time, it wouldn't have worked. And if Moses lived in his time, it wouldn't have worked. If he had lived in Noah's time, it wouldn't work if Noah lived in his time.
இப்பொழுது அவர் மோசேயின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் அது கிரியை செய்திருந்திருக்காது. மோசே அவருடைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் அதுவும் கிரியை செய்திருந்திருக்காது. அவர் நோவாவின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் அது கிரியை செய்திருந்திருக்காது. அல்லது நோவா அவருடைய காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி.
Noah's prophesying of things for that day. And his characteristic and what he done identified him with the word of God. Moses did the same thing.
நோவா நாளுக்கான காரியங்களை தீர்க்கதரிசனம் முறைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய விசேஷ குணமும் அவன் என்ன செய்திருந்தார் என்பதும் தேவனுடைய வார்த்தையோடு அவனை அடையாளம் காட்டினது. மோசேவும் அதே காரியத்தை செய்தான்.
And here Jesus come and the word is promised for that age is identified in Jesus Christ by the characteristic of the word which is God.
Amen.
இங்கே இயேசு வந்தபோது அந்த காலத்துக்காக வாக்களிக்கப்பட்டிருந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனாயிருக்கிற வார்த்தையின் விசேஷ குணத்தினால் அடையாளம் காட்டப்பட்டது. ஆமேன்.
The pouring out of the Holy Ghost in the last days upon the common people has identified God's characteristic with the people. He promised it. It's a word. He said he'd do it.
Amen.
Nobody can take it back. He said he would do it.
சாதாரண ஜனங்களின் மேல் இந்த கடைசி நாட்களில் உள்ள பரிசுத்தாவியின் பொழிவு தேவனுடைய விசேஷ குணத்தை ஜனங்களோடு அடையாளம் காட்டியுள்ளது. அவர் அதை வாக்குப்படினார். அது வார்த்தையாயுள்ளது. அவர் அதை செய்வதாக கூறினார். அதை யாரும் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் அதை செய்வதாக கூறினார்.
So all these things that he's promised, that's what he does. It identifies his characteristic. Yes, sir. Don't believe it. Don't believe my claims if my characteristic isn't that of God.
ஆகையால் அவர் வாக்களித்திருக்கிற இந்த எல்லா காரியங்களையும் அதைத்தான் அவர் செய்கிறார். அதுவே அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது. ஆம் ஐயா, அதை விசுவாசிக்காதீர்கள். என்னுடைய விசேஷ குணம் தேவனுடையதா இல்லை என்றால் என்னுடைய உரிமை கோரிக்கைகளை விசுவாசிக்காதீர்கள்.
Now notice, in John 14:12, He that believeth on me, he said, has my identification, my characteristic. He that believeth on me, the works that I do shall he do also. That identifies that the character of Christ is in him, displaying the characteristics of him.
Yes.
Amen.
Amen.
I feel pretty religious right now if I am a horse. Yes, sir.
இப்பொழுது யோவான் 14:12 அவர் என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய அடையாளத்தை, என்னுடைய விசேஷ குணத்தை உடையவனாக இருக்கிறான், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று கூறினதை கவனியுங்கள். அதுவே அவனுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது, அவருடைய விசேஷ குணங்களை காட்சிக்குரியதாக்குகிறது. ஆமேன். எனக்கு தொண்டை கரகரப்பா இருந்தாலும் நான் இப்பொழுது பக்தி பரவசம் அடைகிறேன். ஆமையா.
Oh my, see, there's no mistake about it. His life, he that believeth on me, the works that I do shall he do also. See, that identifies the characteristic.
Oh, என்னே, பாருங்கள், அதை குறித்து எந்த தவறும் இல்லையே. அவருடைய ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். பாருங்கள், அதுவே அந்த விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது.
Same thing he said, if my character doesn't identify myself, God in him, then he don't believe him. Now, he also said that he would be identified in that.
அவரோ என்னுடைய விசேஷ குணம் என்னை தேவன் அவருக்குள் இருப்பதை அடையாளம் காட்டவில்லை என்றால் அப்பொழுது அவன் அவரை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்று அதே காரியத்தை கூறினார். இப்பொழுது அவர் அதில் அடையாளம் காட்டப்படுவார் என்றும் கூட அவர் கூறினார்.
Then that, if it doesn't identify him, then he isn't what he says. And today, if Christ doesn't identify himself, the characteristic of Christ identify us as being of Christ, believing the Word, Jesus was the Word, so he had to believe the Word.
ஆகையால் அது அவரை அடையாளம் காட்டவில்லை என்றால் அப்பொழுது அவன் என்ன கூறுகிறானோ அது அவனல்ல. இன்றைக்கு கிறிஸ்து தம்மை அடையாளம் காட்டவில்லை என்றால் கிறிஸ்துவின் விசேஷ குணமே நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்பதையும் வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்பதையும் அடையாளம் காட்டுகிறது. இயேசு வார்த்தையாயிருந்தார், ஆகையால் அவர் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டியதாயிருந்தது.
And how can we say that we are of Christ and deny any word in that Bible? The Holy Spirit of Christ is God in you. And it'll punctuate every promise with an amen.
நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்று நாம் கூறி எப்படி அந்த வேதாகமத்தின் எந்த வார்த்தையையும் மறுதளிக்க முடியும்? பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்து தேவன் உங்களுக்குள் இருப்பதாய் உள்ளது. அது ஒவ்வொரு வாக்குதத்தையும் ஒரு ஆமேன் என்பதனால் வலியுறுத்தி கூறும்.
The Bible said these signs shall follow them that believe. The Spirit of God said amen.
வேதமோ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று கூறும்போது அதற்கு தேவனுடைய ஆவி ஆமேன் என்றே கூறும். புரிகிறதா?
No, that's for another age, that's for disciples only. Go ye into all the world and preach the gospel to every creature. He, anywhere, all the world that believeth, amen, these signs shall follow him. Yeah. Same thing. Same yesterday, today, and forever. The characteristic being identified.
அவைகளில் ஒன்றும் இல்லை. அது மற்றொரு காலத்திற்கானதாக இருந்தது. அது சீஷர்களுக்கானதாய் மாத்திரமே இருந்தது என்று கூறுகிறதில்லை. நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவர் உலகமெங்கும் விசுவாசிக்கிறவனை இந்த அடையாளங்கள் பின்தொடரட்டும். அதே காரியம் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற விசேஷ குணமே அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது.
That makes Hebrews 1:1, God of sundry times, speaking to the fathers by the prophets, identifying Christ resurrected today by the same characteristic that he did in sundry times. Did you notice? God never changes his way.
அதையே எபிரேயர் 1:1 கூறுகிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அவர் பூர்வ காலங்களில் அடையாளம் காட்டின அதே விசேஷ குணத்தினால் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறார். நீங்கள் கவனித்தீர்களா? தேவன் தம்முடைய வழியை ஒருபோதும் மாற்றுகிறதில்லை.
In the old Bible, when a dreamer dreamed a dream and there was no prophet in the land to see if this dream was right or not, they had another way of finding out.
பண்டைய வேதாகமத்தில் ஒரு சொப்பனக்காரன் ஒரு சொப்பனத்தை காணும்போது அந்த சொப்பனம் சரியானது இல்லையா என்று கண்டறிய தேசத்திலே எந்த தீர்க்க தரிசியும் இல்லாமல் இருந்தால் அப்பொழுது அவர்கள் அதை கண்டறிய மற்றொரு முறையை உடையவர்களாக இருந்தனர்.
They took that character, whoever who dreamed the dream, took him down to the temple. The breastplate of Aaron, who was the high priest, hung on the post.
அவர்கள் அந்த சிறப்பியல்பை ஏற்றுக்கொண்டு யார் சொப்பனம் கண்டிருந்தாலும் அவனை ஆலயத்திற்கு கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அங்கே பிரதான ஆசாரியனாக இருந்த ஆரோனின் மார்ப்பதக்கம் ஆசரிப்பு கூடார நிலைக்காலின் மேல் தொங்கும்.
And this dreamer told this dream, no matter how good it sound, how real it sound, if there wasn't a supernatural light flashed on those stones, which is called Urim Thummim, Bible readers understand, then I don't care how real it sounded, it wasn't so.
அப்பொழுது இந்த சொப்பனக்காரன் இந்த சொப்பனத்தை கூறுவான். அது எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் அது எவ்வளவு உண்மையாக தென்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஊரியும் தும்மியும் என்று அடைக்கப்படுகின்ற அந்த கற்களின் மேல் வேத வாசகர்கள் எவருமே அறிவர். ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி பிரகாசிக்காதிருந்தால் அப்பொழுது அது எவ்வளவு உண்மையாக தென்பட்டாலும் நான் கவலைப்படுகிறதில்லை, அது உண்மை இல்லாதாயிருந்தது.
The unusualness of God, the character of God had to display his characteristics in the supernatural to show that he identified himself on the message. Amen.
தேவனுடைய வழக்கத்திற்கு மாறான தன்மை, தேவனுடைய விசேஷித்த குணம், அவர் தம்மை செய்தியின் பேரில் அடையாளம் காட்டினார் என்று காண்பிக்கும்படியாக இயற்கைக்கு மேம்பட்டதில் அவருடைய விசேஷ குணங்களை காட்சிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. ஆமேன்.
I say the same thing tonight. The old Urim and Thummim's gone, but the word's still the thing that identifies the characteristic of God. The promise of the hour that we're living. There's God's characteristics identified by the promise of the hour that we're living in.
நான் அதே காரியத்தை என்றவும் கூறுகிறேன். பண்டைய ஊரின் தும்மி போய்விட்டது. ஆனால் வார்த்தையோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்தின் நேரத்தையும் தேவனுடைய விசேஷ குணத்தையும் அடையாளம் காட்டுகிற காரியமாய் இன்னமும் உள்ளது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்தின் நேரத்தினால் அடையாளம் காட்டப்படுகிற தேவனுடைய விசேஷ குணங்கள் உண்டு.
That makes God the same as he was in sundry times. Look, in divers manners, he spake to the fathers by the prophets. And the law and prophets were until John, since then the kingdom of heaven.
அது அவர் இருந்ததைப் போன்றே அதே தேவனாக்குகிறது. பூர்வ காலங்களில் பாருங்கள், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவர் தீர்க்க தரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருமணம் பற்றினார். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் அடங்கி வந்தது. அது முதல் பரலோக ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது.
Notice, but in this last day, speaking the same thing he did then, through his son, Christ Jesus.
கவனியுங்கள், ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் அப்பொழுது செய்த அதே காரியத்தை அவருடைய குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் திருமணம் பற்றினார்.
God in sundry times, divers manners, spake to the fathers through the prophets. In this last day, doing the same thing, speaking to the people, the fathers, through his son, Christ Jesus.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அதே காரியத்தை செய்து பிதாக்களிடத்தில் பேசினது போல தம்முடைய குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் ஜனங்களிடத்தில் திருமணம் பற்றினார்.
Has raised him up from the dead. And he lives within us, identifying himself and foretelling us things, and he's a discerner of the thoughts and intents of the heart. Amen. Jesus Christ the same yesterday, today and forever.
மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பியிருக்கிறார். அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். காரியங்களையோ நமக்கு முன்னறிவித்து அவர் இருதயத்தின் நினைவுகளையும் இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கிறவராய் இருக்கிறார் என்று தம்மை அடையாளம் காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
God in sundry times in divers manners spake to the fathers through the prophets, but in this last day through Jesus Christ his son. The scripture cannot be tampered with. It's exactly.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருமணம் பற்றினார். வேதமானது இடையில் புகுந்து மாற்றப்பட முடியாது. அது முற்றிலும் உண்மையே.
As I've said before, God don't need anybody to interpret this word. He interprets his own word.
Amen.
When he says anything, it happens. That's the interpretation.
நான் முன்னமே கூறியுள்ளது போல இந்த வார்த்தையை வியாக்கியானிக்க தேவனுக்கு எவருமே தேவையில்லை. அவரே தம்முடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். அவர் எந்த காரியத்தையாவது கூறும்போது அது சம்பவிக்கிறது. அதுவே வியாக்கியானமாய் உள்ளது.
You don't need anyone to say, well, I believe it means this. God identifies it by his own interpretation.
புரிகிறதா? அவருக்கு எவருமே நல்லது நாரது இந்த விதமாக பொருள்படுகிறது என்று நம்புகிறேன் என்று கூற வேண்டியதில்லை. தேவரதை தம்முடைய சொந்த வியாக்கியானத்தினால் அடையாளம் காட்டுகிறார்.
Yes, if the promise is for that day, we can't live in the light of Luther, we can't live in the light of Wesley, we can't live in the light of any of those. We got to live in the light it's promised for this day.
அவருடைய அந்த நாளுக்கான வாக்குத்தத்தமாய் இருந்தால் நலமாயிருக்குமே. நாம் லூத்தரின் வெளிச்சத்தில் ஜீவிக்க முடியாது. நாம் வெஸ்லியின் வெளிச்சத்தில் ஜீவிக்க முடியாது. நாம் அவர்கள் எவருடைய வெளிச்சத்திலுமே ஜீவிக்க முடியாது. நாம் இந்நாளுக்காக வாக்களிக்கப்பட்டுள்ள வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டும்.
What if Moses would have went down in Egypt and said, well, we're going to build a big ark. We're going to float out of this country. The Nile is going to come up.
மோசே எகிப்திற்கு சென்றிருந்து நாம் ஒரு பெரிய பழையை கட்டப் போகிறோம். நாம் இந்த தேசத்திலிருந்து மிதந்து செல்லப் போகிறோம். நைல் நதியில் தண்ணீர் உயரப்போகிறது என்று கூறியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்?
They look back in the scroll, there's no promise of that. That's right. But you see, he identified himself as God's prophet. for what he said come to pass, then they know he had the word of the Lord.
அப்பொழுது அவர்கள் வேதாகம தோல்சுருளில் தேடி பார்த்திருப்பார்கள். அது குறித்த வாக்குத்தத்தம் அங்கு இல்லையே, அது உண்மை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் தன்னை தேவனுடைய தீர்க்கதரிசியாக அடையாளம் காட்டினான். ஏனென்றால் அவன் கூறினது நிறைவேறியது. அப்பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாய் இருந்தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
Pharaoh had spears, but Moses had the word. So when they got to the sea, the spears all went under the sea, and Moses took Israel across the sea on dry land because he had the word. And he was the word of that hour.
பார்வோன் ஈட்டிகளை உடையவனாய் இருந்தான், ஆனால் மோசேயோ வார்த்தையை உடையவனாய் இருந்தான். ஆகையால் அவர்கள் சமுத்திரத்தண்டை வந்தபோது எல்லா ஈட்டிகளும் சமுத்திரத்தின் கீழாய் சென்றன. அப்பொழுது மோசே இஸ்ரவேலரை சமுத்திரத்தின் குறுக்கே உலர்ந்த தரையில் அடித்துச் சென்றான். ஏனென்றால் அவன் வார்த்தையுடையவனாய் இருந்தான், அவன் அந்த வேளையின் வார்த்தையாயிருந்தான்.
Moses was the word made manifest for that hour. Elijah was the word made manifest for that hour.
Amen.
Christ is the word made manifest.
Yes.
And the promises that he made, a little while the world seeth me no more, yet ye shall see me, for I'll be with you even in you to the end of the world.
Yes.
The works that I do shall you do also.
மோசே அந்த வேளைக்கான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தான். எலியா அந்த வேளைக்கான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தான். கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயும் அவர் உண்டுபடின வாக்குத்தத்தங்களுமாயிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள்.
He promised these things. What is it? It's the characteristic of God displaying His word like He did in all ages.
அவர் இந்த காரியங்களை வாக்குப்பண்ணினார். அது என்ன? அவர் எல்லா காலங்களிலும் செய்தது போல அது தேவனுடைய விசேஷ குணம், தம்முடைய வார்த்தையை காட்சிப்படுத்துகிறதாகும்.
Malachi 4, he said, before the great and terrible day of the Lord shall come, behold, I send to you Elijah the prophet, and he will restore the faith of the children back to the fathers again, before that day comes. He promised it.
மல்கியா 4 அவர், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அந்த நாள் வருகிறதற்கு முன்னே அவன் பிதாக்களின் விசுவாசத்தை மீண்டும் பிள்ளைகளுக்கு திரும்ப அளிப்பார் என்றார். அவர் அதை வாக்குப்பண்ணினார்.
Jesus said in the 17th chapter of St. Luke, as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man, when the Son of Man is being revealed.
Yes, பரிசுத்த லூக்கா 17 ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும்போது, அதாவது சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் அவ்வண்ணமே இருக்கும் என்றார்.
When the revelation is unfolding itself in the days when the world will be like Sodom, what will it be? The characteristic of that scripture being fulfilled.
Amen.
God identifying himself by his characteristic. Characteristics that he's always been. He cannot leave that.
வெளிப்பாடு வெளிப்படும் நாட்களில் உலகமோ சோதோமை போல இருக்கும். அது என்னவாயிருக்கும்? அந்த வேதவாக்கியத்தின் விசேஷ பண்பு நிறைவேற்றப்படுகிறது. தேவன் தம்முடைய விசேஷ குணத்தினால், அவர் எப்பொழுதும் கொண்டுள்ள விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காட்டுகிறார். அவரால் அதை விட்டுவிட முடியாது.
Last days, he identified through his son. Notice how God does these always at the, as he never changes his way.
கடைசி நாட்களில் அவர் தம்முடைய குமாரனூடாக அடையாளம் காட்டினார். எப்படியாய் தேவன் இவைகளை எப்பொழுதும் செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் ஒருபோதும் தம்முடைய வழியை மாற்றுகிறதில்லை.
These three men that talked to Abraham, as we just speaking there, is the days of Sodom.
இந்த மூன்று புருஷரும் ஆபிரகாமிடத்தில் பேசினர். நாம் அங்கே சோதோமின் நாட்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம்.
Abraham was a man who believed God. He took God at his promise. Sarah, his wife, was 65 years old. Abraham was 75 when God called him.
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த ஒரு மனிதனாய் இருந்தான். அவன் அவருடைய வாக்குத்தத்தின்படி தேவனை ஏற்றுக்கொண்டான். சாராள், அவருடைய மனைவியோ 65 வயதாயிருந்தாள். தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது அவன் 75 வயதாயிருந்தான்.
He said he's going to have a child. Abraham would have a child by Sarah.
அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று அவர் கூறினார். ஆபிரகாம் சாராளின் மூலமாகவே ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்வான்.
It might sound a little ridiculous, but I imagine she got all the little booties and pins and everything ready because she's going to have this baby.
இதுவோ சற்று முட்டாள்தனமாய் தென்படலாம். ஆனால் அவள் சிறு குழந்தைக்குரிய காலுறைகளையும் ஊசிகளையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் ஆயத்தம் செய்ததை நான் யூகித்து பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்களோ இந்த குழந்தையை பெற்றுக் கொள்ளப் போவதாயிருந்தனர்.
After the first 28 days, well, Abraham might have said, Sarah, how you feel, darling? No different. Glory to God, we're going to have it anyhow. How you know? God said so.
முதல் 28 நாட்களுக்கு பிறகு ஏன் ஆபிரகாம் சாராளிடத்தில் அன்பே நீ எப்படி உணர்கிறாய் என்று கேட்டிருக்க வேண்டும். அதற்கு அவளோ எந்த வித்தியாசமும் இல்லை என்றிருப்பாள். அப்பொழுதோ அவன் தேவனுக்கு மகிமை, நாம் அதை எவ்வாறாக பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றிருப்பான். அதற்கு அவளோ உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டிருப்பாள். அப்பொழுது அவனோ தேவன் அவனமாய் கூறினார் என்றிருப்பான்.
A year passed. How you feel here? No different. We're going to have it anyhow. God said so.
அதன் பின்னர் ஒரு வருடம் கடந்து விட்டது. அப்பொழுது அவன் அன்பே நீ எப்படி உணர்கிறாய் என்று கேட்டிருப்பான். அதற்கு அவளோ எந்த வித்தியாசமும் இல்லையே என்றிருப்பாள். அப்பொழுது அவன் நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறோம், தேவன் அவர்ணமாய் கூறினார் என்றிருப்பான்.
5 years passed. How you feeling out here? No different. We're going to have it anyhow. God said so.
அதன் பின்னர் 5 வருடங்கள் கடந்து விட்டன. அப்பொழுது அவன் அன்பே நீ இப்பொழுது எப்படி உணர்கிறாய் என்றிருப்பான். அதற்கு அவளோ எந்த வித்தியாசமும் இல்லையே என்றிருப்பாள். அப்பொழுதும் அவன் நாம் அதை எப்படியும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், தேவன் அவர்ணமாய் கூறினார் என்றிருப்பான்.
What was it? He had the promise of God. He believed God. And he acted like God. He held on to the promised word.
அது என்னவாய் இருந்தது? அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை உடையவனாய் இருந்தான். அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் தேவனைப் போன்றே செயல்பட்டான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை பற்றியிருந்தான்.
25 years passed. The booties are done, turned yellow. But she still held on to him.
Amen.
Now he's old and stooped over and he's in a terrible shape and Sarah's womb is good as dead and he's sterile. And what a condition they're in.
25 வருடங்கள் கடந்து விட்டிருந்தன. குழந்தையின் காலுறைகளோ மஞ்சள் நிறமாக மாறிவிட்டிருந்தன. ஆனால் அவள் அவைகளை அப்பொழுதும் அப்படியே வைத்திருந்தாள். இப்பொழுது அவன் வயோதிகனாய் குணனாய் குடிந்து போய்விட்டான். அவன் ஒரு பயங்கரமான வயோதிக தோற்றத்தில் இருந்தான். சாராளுடைய கர்ப்பமும் மரித்து போயிருந்தது. அவன் மலட்டுத்தன்மை கொண்டிருந்தான். அவர்கள் என்ன ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள்?
How you feel, Abraham, father of nations, is make believer friends and say to him, well, glory to God, I feel fine. We're going to have that baby anyhow.
அவனுடைய பாவனை விசுவாச நண்பர்களோ அவனிடத்தில், ஆபிரகாமே, ஜாதிகளின் தகப்பனே, நீ எப்படி உணர்கிறாய் என்று கேட்டிருப்பார்கள். அப்பொழுது அவனோ, பரவாயில்லை, தேவனுக்கு மகிமை, நான் அருமையாக உணர்கிறேன். நாங்கள் எப்படி வந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று கூறியிருப்பான்.
Because he staggered not at the promise of God through unbelief, but was strong giving praise to God. For he was fully persuaded that what God said, God's able to perform. There's a characteristic of a believer.
காரணம், தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்த அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அதுவே ஒரு விசுவாசியின் விசேஷ குணமாய் உள்ளது.
What about you?
Yeah.
What about we, the children of Abraham? Are we identified with the word of God as a promise and our characteristic identifies ourselves that we actually believe it?
உங்களை குறித்து என்ன? புரிகிறதா? ஆபிரகாமின் பிள்ளைகளான நம்மை குறித்து என்ன? ஒரு வாக்குத்தத்தின் காரணமாக நாம் தேவனுடைய வார்த்தையோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோமா? நாம் அதை உண்மையாகவே விசுவாசிக்கிறோம் என்று நம்முடைய விசேஷ குணாதிசயம் நம்மை அடையாளம் காட்டுகிறதா?
Or do we just him haw jump from here and over here and down here and guess and him haw around about it? Then we're not Christians. We're just making believe.
இல்லை என்றால் நீங்கள் அவிசுவாசமாய் இப்படியும் அப்படியும் பேசி தட்டு தடுமாறி அதை குறித்து சந்தேகப்படுகிறீர்களா? அப்படியானால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல, நாம் விசுவாசிப்பதாக பாவனை செய்கிறோம்.
But when we really stand to that promise, tow it right there and stay with it. Abraham did.
ஆனால் நாமோ அந்த வாக்குத்தத்துக்கு உண்மையாக நிற்கும் போது, சரியாக அதற்கு கீழ்ப்படிந்து நிற்கும் போது, அதனோடு தரித்திருப்போம். ஆபிரகாம் அதை செய்தான்.
Now we find out one day he saw 3 men come walking. The Bible said here it was in the heat of the day. Must have been about noon.
ஒரு நாள் அவன் 3 புருஷர் நடந்து வருவதை கண்டான் என்று நாம் கண்டறிகிறோம். வேதமோ இங்கே அது உஷ்ணமான நாளாக இருந்தது என்றே கூறியுள்ளது. கிட்டத்தட்ட மதியான வேளையாக இருந்திருக்க வேண்டும்.
These men walked up and was talking to him. We understand that 2 of them went out in Sodom. I believe we spoke on it the other night. One of them stayed with him.
இந்த புருஷர் நடந்து வந்து அவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களில் 2 சோதோமிற்கு சென்று விட்டனர் என்று நாம் அறிகிறோம். நாம் அதன் பேரில் அன்று இரவு பேசினோம் என்று நான் நினைக்கிறேன். அவர்களில் 1 ஆபிரகாமோடு தரித்திருந்தார்.
What's this man that he called that stayed with him, what the man did? One was identified by his characteristic and he was Elohim.
இந்த மனிதன் ஆபிரகாமோடு தரித்திருந்த அந்த மனிதன் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். 1 அவருடைய விசேஷ குணத்தினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். அது ஏலோகிம் என்பவராயிருந்தார்.
Elohim, the very first word in the Bible, in the beginning, God. Now, any of you scholars know that that word God there means in the Hebrew is Elohim, which means the Almighty, the All-Sufficient, the Self-Existing.
Elohim, வேதத்திலுள்ள முதல் வார்த்தை, ஆதியிலே தேவன் என்பதாகும். இப்பொழுது வேத பண்டிதர்களாகிய நீங்கள் எவருமே அந்த வார்த்தை அங்கே தேவன் என்பது எபிரேய பாஷையில் ஏலோகம் என்று பொருள்படுகிறது என்பதை அறிவீர்கள். அதன் பொருள் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றுக்கும் போதுமானவர், தன்னில் தானே ஜீவிப்பவர் என்பதாகும்.
Needs no help from nobody. Needs nobody's interpretation. He does his own. He's the all-sufficient God. Omnipresent, omniscient, omnipotent. He's God.
எவரிடத்திலிருந்தும் எந்த உதவியும் தேவைப்படுகிறதில்லை. எவருடைய வியாக்கியானமும் தேவையில்லை. அவருடைய சொந்த வியாக்கியானமே அதை செய்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனாய், சர்வ வியாபியாய், சகலமும் அறிந்தவராய், சர்வ வல்லமையும் படைத்தவராய் இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார்.
There he was. And Abraham now, this patriarch who had a hold of the word, looked at this fella, and when this fella had his back turned to the tent, he said, "Where is your wife Sarah?" Said, "She's in the tent behind you."
அவர் அங்கிருந்தார். இப்பொழுது ஆபிரகாம் வார்த்தையை பற்றிருந்த இந்த கோத்திரப்பிதா இந்த நபரை நோக்கி பார்த்தான். இந்த நபரோ தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பியிருந்தார். அப்பொழுது அவர், "உன் மனைவி சாராள் எங்கே?" என்று கேட்டார். அதற்கு அவனோ, "அவள் உமக்கு பின்னே கூடாரத்தில் இருக்கிறாள்" என்று கூறினான்.
Said, "I'm going to visit you according to the time of life and you'll have this baby that I promised you." And Sarah laughed about it, and the one was talking to him told him what Sarah said in the tent behind him.
அப்பொழுது அவர், "ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னை சந்திக்கப் போகிறேன். அப்பொழுது நான் உனக்கு வாக்கு பண்ணின இந்த குழந்தையை நீ பெற்றுக் கொள்வாய்" என்றார். சாராளோ அதை குறித்து நகைத்தாள். அவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்த அந்த ஒருவர், அவருக்கு பின்னே கூடாரத்தில் இருந்த சாராள் என்ன கூறினாள் என்பதை ஆபிரகாமிடத்தில் கூறினார்.
Now in Genesis you read that. We find out that then Abraham, after this man had identified himself, what was it? Hebrews 4th chapter, the 12th verse said, "The word of God is sharper, more powerful than a two-edged sword, a discerner of the thoughts and intents of the heart."
இப்பொழுது ஆதியாகமத்தில் நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். ஆபிரகாம் இந்த மனிதன் தன்னை அடையாளம் காட்டிய பிறகு அப்பொழுது நாம் அதை கண்டறிகிறோம். அது என்னவா இருந்தது? எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறியுள்ளது.
He knew that this was the man. He knew there's no prophets in the land but him. And therefore the word of the Lord had come to him and he was a prophet and here the word come to the prophet.
Amen. இது அந்த மனிதன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அங்கே தேசத்திலே அவனை தவிர வேறு தீர்க்கதரிசிகளே இல்லாதிருந்ததை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திற்கு வந்திருந்தது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்தான். இங்கே வார்த்தை தீர்க்கதரிசி என்றே வந்தது.
Same thing with John the Baptist. Yeah. There had not been a prophet for 400 years. I remember maybe old Dr. Davis is sitting here tonight. The old missionary Baptist preacher that baptized me in the faith. He used to argue with me.
அதே காரியம்தான் யோவான் ஸ்நானகனோடும் இருந்தது. அப்பொழுது 400 வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியும் இல்லாமல் இருந்தனர். நான் நினைத்து பார்க்கிறேன், ஒருகால் வயோதிக வேத பண்டிதர் டேவிஸ் இங்கே இன்றிரவு அமர்ந்து கொண்டிருக்கலாம். விசுவாசத்தில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பண்டைய மிஷனரியான பாப்டிஸ்ட் பிரசங்கியார். அவர் முன்பெல்லாம் என்னோடு வாதிடுவார்.
He said, "Billy, just a kid now. You got to listen to me." I said, "All right, Brother Davis, I'm listening."
அப்பொழுது அவரோ, "பில்லி, நீ இப்பொழுதோ ஒரு சிறு குழந்தையாய் இருக்கிறாய், எனவே நீ எனக்கு செவி கொடுக்கத்தான் வேண்டும்" என்று கூறினார். அதற்கு நானோ, "சரி சகோதரன் டேவிஸ் அவர்களே, நான் செவி கொடுத்துக் கொண்டுதானே இருக்கிறேன்" என்றேன்.
He said, "You see, John was not baptized. So he had been baptized, but hadn't been baptized, nobody's worthy to baptize him." That's good Baptist theology.
அவரோ, "நீ பார், யோவான் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. ஆனாலும் அவன் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஞானஸ்தானம் பண்ணப்படாதிருந்தான். எனவே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க எவருமே பாத்திரவானாய் இருக்கவில்லை" என்றார். அது ஒரு நல்ல பாப்டிஸ்ட் வேதசாஸ்திரமாயுள்ளது.
Here come Jesus and said, then John said, "I have need to be baptized to thee. Why comest thou to me?" And he said, "Suffer to be so."
இங்கே இயேசு வந்தபோது அப்பொழுது கூறினார், "யோவான், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா?" என்றான். அதற்கு அவரோ, "இப்பொழுது இடங்கொடு" என்றார்.
He said, and then when he suffered him, said, you see, then Jesus baptized John.
அவர் இப்பொழுது அவனவருக்கு இடம் கொடுத்த போது நீங்கள் பாருங்கள், அப்பொழுது யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான்.
And when he went out of the water, then the heavens opened, he saw God in the form of a dove coming down, going on, and said, this is my beloved son, whom I'm pleased to dwell in.
அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அப்பொழுது வானங்கள் திறந்திருக்கவும் ஒரு புறாவின் ரூபத்தில் தேவன் அவர் மேல் இறங்குவதையும் அவன் கண்டான். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் என்றார்.
But no, not disagreeing with Dr. Davis, but he was wrong. See, John was the prophet, and the word always comes to the prophet. So if the word was made flesh, it had to come to the prophet anyhow.
Amen.
He is testifying of the word, and his very characteristic identified him.
ஆனால் வேத பண்டிதர் டேவிஸ் அவர்களோடு உடன்படாமல் இருப்பதற்காக அல்ல, இல்லை, ஆனால் அவர் தவறாயிருந்தார். பாருங்கள், யோவான் தீர்க்கதரிசியாயிருந்தான். வார்த்தை எப்பொழுதுமே தீர்க்கதரிசியிடத்திற்கே வருகிறது. ஆகையால் வார்த்தை மாம்சமானபடியால் அது எப்படியும் தீர்க்கதரிசியிடத்திற்கே வரவேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவன் வார்த்தை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய விசேஷ குணம் அதை அவனுக்கு அடையாளம் காட்டினது.
Here comes the word. Now, what happened? As soon as he walked into the face of Jesus, John said, I have need to be baptized of thee. Why comest thou to me? Jesus said, suffer it to be so. For thus it is becoming to us, behooveth us, to fulfill all righteousness.
இங்கே வார்த்தை வருகிறது. இப்பொழுது என்ன சம்பவித்தது? அவர் இயேசுவின் முகத்திற்கு நேராக நடந்து சென்றவுடனே, யோவான், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் இடத்தில் வரலாமா என்றான். இயேசு, இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா ரீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு கடமையாக அமைகிறது, நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார்.
John being the prophet, him being the word, he was the sacrifice, and he was fixing to enter his earthly ministry, and the sacrifice had to be washed before it was presented.
யோவான் தீர்க்கதரிசியாயிருந்தான். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் பலியாயிருந்தார். அவர் தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாய் கொண்டிருந்தார். பலியானது அது செலுத்தப்படுவதற்கு முன்னர் கழுவப்பட வேண்டியதாயிருந்தது.
John baptized him because he knows suffer that to be so, for thus it's becoming to us to fulfill all righteousness. The sacrifice had to be washed before presented. And so John baptized him. Well, not Jesus baptizing John. John baptized Jesus. Suffer it to be so.
யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான், இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்னர் கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. எனவே யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அது இயேசு யோவானுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததாக இருக்கவில்லை, யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். இப்பொழுது இடங்கொடு.
Notice, here was Abraham, and he had the word of the Lord. The word of the Lord come to him. He was the prophet. And here comes the word. He called him Abraham, not Abram.
கவனியுங்கள், இங்கே ஆபிரகாம் இருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தை உடையவனாயிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திற்கு வந்தது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்தான். இப்பொழுது இங்கே வார்த்தை வருகிறது. அவர் அவனை ஆபிரகாம் என்று அழைத்தார். ஆபிராம் என்று அழைக்கவில்லை.
A few days before that, his name was Abram. Was Abram. Now it's Abraham. His wife is Sarah. Now it's Sarah. Not S-A-R-A, S-A-R-A-H. Not A-B-R-A-H-A-M. A-B-R-A-M, but A-B-R-A-H-A-M. Abraham.
அதற்கு சில நாட்களுக்கு முன்னர்தான் அவனுடைய பெயர் ஆபிராம் ஆபிராம் என்பதாயிருந்தது. இப்பொழுது அது ஆபிரகாம் என்பதாய் உள்ளது. அவனுடைய மனைவி சாரா என்பதாயிருந்தது. இப்பொழுதோ அது சாராள் என்பதாகும். சாராய் என்றல்ல சாராள், ஆபிராம் அல்ல ஆபிரகாம், ஆனால் ஆபிரகாம் ஆபிரகாம்.
And this man identified himself when he said Abraham.
Amen.
Oh my. Abraham said, Elohim. There's the word and the prophet together. Both characters identified.
அவரோ ஆபிரகாமே என்று அழைத்த போது இந்த மனிதன் தன்னை அடையாளம் காட்டினார். ஓஹோ, என்னே ஆபிரகாம் எலோஹிம் என்றான். வார்த்தையும் தீர்க்கதரிசியும் ஒன்று சேர்ந்து இரண்டுமே விசேஷ குணங்களை அடையாளம் காட்டினர்.
Elohim. He said, where is your wife? Sarah. Said she's in the tent behind you. And the Then the miracle was done. Elohim. Abraham called him the all-sufficient, almighty, omnipotent God.
Elohim. அவர் உன் மனைவி சாராள் எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம், அவள் உமக்கு பின்னே உள்ள குடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அற்புதம் செய்து காட்டப்பட்டது. ஏலோகிம் ஆபிரகாம் அவரை எல்லாவற்றுக்கும் போதுமானவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை படைத்த தேவன் என்று அழைத்தான்.
Jesus said when he was on earth he did the same thing that Elohim did. That identified his characteristic as being God.
இயேசு கூறினார், அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் ஏலோகிம் செய்த அதே காரியத்தை செய்தார். அது தேவனாக இருக்கிற அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினது.
And he said before in the last days just at the coming of the Son of Man when he's being revealed this setting will take place again like it was at Sodom. Elohim among his people.
Amen.
Almighty God. That's what the scripture says.
Yes.
Elohim among the people.
அவர் கடைசி நாட்களில் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன்பாக அவர் வெளிப்படும் போது இந்த காரியம் சோதோமில் இருந்தது போலவே இந்த காட்சி அமைப்பு மீண்டும் சம்பவிக்கும் என்றார். ஏலோகிம் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அதைத்தான் வேதம் கூறுகிறது. ஏலோகிம் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறாரே.
For 40 years he's been baptized with the Holy Ghost. Elohim, God. And the church, look, Abraham seemed one sign, another calling, a sign, a calling, a calling, a sign, waiting for that promised son.
Elohim, Devan, avar 40 varudangalaga nammai parisutha aavinal abhishekithuk kondirukkirare. Paarungal, Abraham or adayalathuk kandan, mattoru alaippu, or adayalam, or alaippu, or alaippu, or adayalam, andha vaakkuthatham pannappatta kumaranukkaga kaathirundan.
But the last sign that he saw, the last appearing, the last visit of God before the promised son arrived on the scene was Elohim in human flesh.
Amen.
Then the promised son come.
ஆரால் அவன் கண்ட கடைசி அடையாளம், கடைசி பிரசன்னமாகுதல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் காட்சியில் வந்தடையும் முன் கடைசியான தேவனுடைய விஜயத்தில் ஏலோகிம் மாம்ச சரீரத்தில் இருந்தார். அதன் பின்னரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வந்தார்.
And Abraham's seed is waiting for the promised son, Jesus Christ. And they've seen signs of pouring out of the Holy Ghost, speaking in tongues, divine healing, and so forth.
ஆபிரகாமினுடைய வித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அடையாளங்களை, பரிசுத்த ஆவியின் பொழிவை, அந்நிய பாஷையில் பேசுதலை, தெய்வீக சுகமளித்தல் போன்றவற்றை கண்டிருக்கின்றனர்.
But when the Son of Man is being revealed, Elohim will return back to the royal seat of Abraham and show that same thing that he showed in that day. Amen. Elohim, as it was. Why? It would be the characteristic of God.
ஆனால் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது ஏலோகிம் ஆபிரகாமின் ராஜரீக வித்திரத்திற்கு திரும்பி வந்து அந்த நாளில் அவர் காண்பித்த அதே காரியத்தை காண்பிப்பார். ஆமேன். ஏலோகிம் அப்பொழுது அது இருந்தது போலவே, ஏன் அது தேவனுடைய விசேஷ குணமாக இருக்கும்.
Now if Christ was God, yet a little while the world sees me more, yet ye shall see me, for I'll be with you, even in you to the consummation, the end. The works that I do, shall you do also. Jesus said that in Luke the 17th chapter.
இப்பொழுது கிறிஸ்து தேவனாக இருந்ததால் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் நிறைவு பெறும் வரைக்கும் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்றார். இயேசுதை லூக்கா 17 அதிகாரத்தில் கூறினார்.
All right. When we believe and see these last days, this setting is to be reacted again. Therefore, Hebrews 1:1, God in sundry times by the prophets identified himself in this last days has identified the resurrection of his son from the dead by giving the church the same characteristic that he had, making Hebrews 13:8 exactly right.
சரி, நாம் விசுவாசித்து இந்த கடைசி நாட்களை காணும் போது இந்த காட்சி அமைப்பு மீண்டும் நிகழ்த்தி காட்டப்பட வேண்டியதாய் உள்ளது. ஆகையால் எபிரேயர் 1:1, பூர்வ காலங்களில் தம்மை தீர்க்கதரிசிகள் மூலமாய் அடையாளம் காட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் மரித்தோரிலிருந்து எழுந்த தம்முடைய குமாரனின் உயிர்த்தெழுதலை அடையாளம் காட்டியுள்ளார் என்று உரைத்துள்ளது. அவருக்கு இருந்த அதே விசேஷ குணத்தை சபைக்கு அளிப்பதினால் சரியாக எபிரேயர் 13:8 உருவாக்குகிறது.
No feathers can be picked out of that. That's eagle feathers. They stay tight because they're heavenly bird. They feed some eagle food.
அதிலிருந்து எந்த இறைகளையுமே பிடுங்கி எடுக்க முடியாது. அது கழுகினுடைய இறைகளாய் உள்ளன. அவைகள் இறுக்கமாக தரித்திருக்கின்றன. ஏனென்றால் அவைகள் வானத்துக்குரிய பறவைகளாகும். அவைகள் கழுகின் ஆகாரத்தையே போஷிக்கின்றன.
Now we notice that in the sundry times, divers manner, he spoke to the fathers, to the prophets, in the last days to his son Jesus Christ by raising him up from the dead.
இப்பொழுது நாமோ பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றி இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றினார். அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்பதை கவனிக்கிறோம்.
And here he is among us after 2,000 years.
Amen.
The same Jesus.
Amen.
Not one of the prophets. Jesus.
Amen.
Hallelujah.
Amen.
The resurrected Son of God.
அவர் இங்கே நமக்கு மத்தியில் தீர்க்கதரிசிகளில் ஒருவராயல்ல 2,000 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே மாறாத இயேசுவாயிருக்கிறார். இயேசு. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவகுமாரனே.
Jesus said one day, he said, A wicked and adulterous generation seek after a sign, and they'll get a sign. A wicked and adulterous generation. When was the world any more wicked or adultery and perverted than it is now?
இயேசு ஒரு நாள் கூறினார், அவர் ஒரு பொல்லாத உபச்சார சந்ததியார் ஒரு அடையாளத்தை தேடுகிறார்கள், அவர்கள் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்றார். ஒரு பொல்லாத உபச்சார சந்ததியார். உலகமானது இப்பொழுது உள்ளதை காட்டிலும் எப்பொழுது அதிக பொல்லாப்பாயும் அல்லது விபச்சாரத்தை உடையது மற்றும் தாறுமாறாக்கப்பட்டதுமாய் இருந்தது.
As it was in the days of Jonas, as Jonas was in the belly of the whale for 3 days and nights, so must the Son of Man be in the heart of the earth 3 days and nights.
யோனாவின் நாட்களில் இருந்தது போல, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டும்.
Then a wicked and adulterous generation was to receive a sign. What kind of a sign? A sign of the resurrection.
Amen.
And we have it today after 2,000 years. He's yes. still alive. Yes. He's among us tonight, the same yesterday, today, and forever.
Amen.
Identifying himself by the characteristics of God, manifesting the word in this day that he promised yes. to do. Amen.
அப்பொழுது ஒரு பொல்லாத உபச்சார சந்ததியார் ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. என்ன விதமான ஒரு அடையாளம்? ஒரு உயிர்த்தெழுதலின் அடையாளம். நாம் அதை 2,000 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு உடையவர்களாக இருக்கிறோம். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றளவு நமக்கு மத்தியிலே நேற்று மின்றுமென்று மாறாதவராய் தேவனுடைய விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காண்பித்துக் கொண்டு இந்த நாளில் அவர் செய்வதாக வாக்குப்படினதில் உள்ள வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமேன்.
There's the word. How will you believe the sign? Is the next thing. Last days, his identification by his son.
அதுதான் வார்த்தையாயுள்ளது. இப்பொழுது அடுத்த காரியமோ அவருடைய குமாரனின் மூலம் அவருடைய அடையாளத்தை, இந்த கடைசி நாளில் அந்த அடையாளத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களா என்பதேயாகும்.
Notice, God spake to Moses in sundry times in the Deuteronomy 18:15, said, The Lord your God shall raise a prophet like it unto me.
கவனியுங்கள், தேவன் பூர்வ காலங்களில் மோசேயினிடத்தில் பேசினார். உபாகமம் 18:15, உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று உரைத்தது.
Now watch. That's the word. That is the word. That was God. That wasn't Moses. How would Moses know that? He was a man. But God speaking through Moses said this. You believe that?
Yes.
All right.
இப்பொழுது கவனியுங்கள், அதுவே வார்த்தையாய் உள்ளது. அது வார்த்தையாய் உள்ளது. அது தேவனாய் இருந்தது. அது மோசேயாய் இருக்கவில்லை. அவர் ஒரு மனிதராய் இருந்தார் என்பதை மோசே எப்படி அறிவான்? ஆனால் தேவன் மோசையினுடாக பேசி இதை கூறினார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? சரி.
Now notice Jesus. Watch how his characteristics identified this promised word true. He certainly did. He was identified by this characteristic that Moses said he would be.
இப்பொழுது இயேசுவை கவனியுங்கள். அவருடைய விசேஷ குணங்கள் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை எப்படி உண்மை என்று அடையாளம் காட்டுகிறது என்பதை கவனியுங்கள். அவர் நிச்சயமாகவே அடையாளம் காட்டினார். மோசே கூறின விதமாகவே அவர் இருப்பார் என்ற இந்த விசேஷ குணத்தினால் அவர் அடையாளம் காட்டப்பட்டார்.
Many of them like today, they want to see some great leader. Oh, this is Dr. P.H. so-and-so. He's out of Hartford University or he's out of some great big somewhere like that. That's no identification of God.
Amen.
No, no. Not a thing about it. The word's what identifies God.
இன்றைக்குள்ளது போல அவர்களில் அநேகர் அவர்கள் ஒரு மகத்தான தலைவரை காண விரும்பினர். ஓ, இவர் வேத பாண்டித்தியத்தில் தத்துவ பட்டம் பெற்றவராக இருக்கிறார். இன்னார் இன்னார் அவர் ஹார்ட்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வந்தவராக இருக்கிறார். அதாவது அவர் அந்த விதமான மகத்தான ஒரு பெரிய எங்கோ ஒரு இடத்திலிருந்து படித்து வந்திருக்கிறார். அது தேவனுடைய அடையாளம் அல்ல, இல்லை இல்லை, அதை குறித்த ஒரு காரியமும் இல்லை. தேவனை அடையாளம் காட்டுகிறது வார்த்தையாகும். புரிகிறதா?
Jesus was not a scholar, neither was he a priest, neither was he a rabbi to the world. He was a renegade to the world.
இயேசு ஒரு பண்டிதராக இருக்கவில்லை, அவர் ஒரு ஆசாரியராகவும் இருக்கவில்லை, அவர் உலகத்திற்கு ஒரு ரபியாகவும் இருக்கவில்லை, அவர் உலகத்திற்கு ஒரு துரோகியாக கருதப்பட்டார்.
But God was confirming his word to him, which made him Emmanuel. That was his identification.
ஆனால் தேவன் அவர் மூலமாக தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார். அது அவரை இம்மானுவேலாக்கியது, அதுவே அவருடைய அடையாளமாக இருந்தது.
Now, here Jesus meeting this exactly what God in sundry times said he would do through Moses, what he would do.
இப்பொழுது இங்கே தேவன் பூர்வ காலங்களில் மோசேயினூடாக அவர் செய்வதாக, அவர் என்ன செய்வதாக கூறினாரோ அதையே இயேசு சரியாக செய்தார்.
Now watch, when he met Peter, as we dramatized it the other night, when he met Peter and told Peter what his name was, this sign identified his Messiah claims to Peter. For the word had said, the Lord your God shall raise up a prophet.
இப்பொழுது அவர் பேதுருவை சந்தித்த போது கவனியுங்கள், அன்றொரு இரவு நாம் அதை நாடக வடிவில் பார்த்தோம். அவர் பேதுருவை சந்தித்த போது அவனுடைய பெயர் என்னவா இருந்தது என்பதை பேதுருவினிடத்தில் கூறினார். இந்த அடையாளம் பேதுருவுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்ப பண்ணுவார் என்று வார்த்தை கூறியிருந்ததற்கான அவருடைய மேசியாவின் உரிமை கோரிக்கைகளை அடையாளம் காட்டினது.
And Peter come up, which was Simon then, come up where he was at, and Jesus looked at him and said, your name is Simon, and you are the son of Jonas. That identified the character of Christ to be that word that Moses promised.
அப்பொழுது சீமோனா இருந்த பேதுரு வந்தபோது, அவர் இருந்த இடத்திற்கு வந்தபோது, இயேசு அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரனாய் இருக்கிறாய் என்றார். அது மோசே வாக்கு பண்ணியிருந்த அந்த வார்த்தையாய் இருக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவின் விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினது.
Peter recognized that sign identified Jesus as Messiah. God was in Christ the anointing for the last days.
அந்த அடையாளம் இயேசுவை மேசியாவாக அடையாளம் காட்டினது என்பதை பேதுரு அடையாளம் கண்டுகொண்டான். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், கடைசி நாளுக்கான அபிஷேகம்.
To Nathanael, remember, he told Simon his name. Now watch. To Nathanael, he told what he had done. You were under the tree when I saw you. That identified him, Messiah.
அவர் சீமோனுக்கு அவருடைய பெயரை கூறினார் என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது கவனியுங்கள், அவர் நாத்தான்வேலிடத்தில் அவர் என்ன செய்திருந்தார் என்பதை கூறினார். நான் உன்னை கண்டபோது நீ மரத்தின் கீழ் இருந்தாய் என்றார். அதுவே அவர் மேசியா என்பதை அடையாளம் காட்டினது.
Said, you are the son of God.
Amen.
You are the king of Israel. He was identified by the characteristic of the promised word that he was to be the Messiah. The Lord your God shall raise a prophet.
அப்பொழுதவன், நீர் தேவகுமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அவர் மேசியாவாய் இருக்க வேண்டும் என்ற வாக்குத்தத்தமிடப்பட்ட வார்த்தையின் விசேஷ குணத்தினால் அவர் அடையாளம் காட்டப்பட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார்.
The little woman at the well, he told her what she was, and that identified him as this promised Messiah.
கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயினிடத்தில் அவள் என்னவா இருந்தாள் என்பதை அவர் அவளிடத்தில் கூறினார். அதுவே அவரை இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாக அடையாளம் காட்டினது.
See, his character, his characteristics was the word being identified, was his characteristics showing that the word was God, so that was God being identified in Christ.
Amen.
புரிகிறதா? அவருடைய விசேஷ குணம், அவருடைய விசேஷ குணங்கள் அடையாளம் காட்டப்பட்ட வார்த்தையாக இருந்தது. அவருடைய விசேஷ குணங்கள் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதை அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தன. ஆகையால் அது தேவன் கிறிஸ்துவுக்குள் அடையாளம் காட்டப்பட்டதாக இருந்தது.
Watch it. No. To Peter, he was identified to Peter by calling his name. He was identified to Nathanael by telling him what he'd done. He was identified by the woman by telling what she was.
இப்பொழுது அதை கவனியுங்கள், கவனியுங்கள். பேதுருவுக்கு அவர் பேதுருனுடைய பெயரை அழைத்ததினால் அவர் அவனுக்கு அடையாளம் காட்டப்பட்டார். நாத்தான்வேல் என்ன செய்திருந்தார் என்பதை அவர் அவரிடத்தில் கூறினதன் மூலம் அவர் அவனுக்கு அடையாளம் காட்டப்பட்டார். சமாரிய ஸ்திரீ யாராய் இருந்தாள் என்று கூறினதன் மூலம் அவர் அடையாளம் காட்டப்பட்டார்.
What he, who he was, what he done, and what she was. He identified his Messiah characteristic that was to be the characteristic of the Messiah.
அவன் என்னவென்றும் அவன் யாராயிருந்தான் என்றும் அவன் என்ன செய்திருந்தான் என்றும் அவள் என்னவாயிருந்தாள் என்றும் கூறினார். அவர் மேசியாவின் விசேஷ குணமாய் இருக்க வேண்டியிருந்த அவருடைய மேசியாவின் விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினார்.
Look at the little woman say the same thing. Sir, I perceive that you are a prophet. We haven't had a prophet for hundreds of years. We've had plenty of church, plenty of fusses and denominational difference, but we haven't had a prophet for hundreds of years.
அந்த ஸ்திரீ அதே காரியத்தை கூறுகிறதை பாருங்கள். ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். நாங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியும் உடையவராய் இருக்கவில்லை. நாங்கள் ஏராளமான சபைகளை, ஏராளமான சண்டைகளையும், ஏராளமான ஸ்தாபன வித்தியாசங்களையும் உடையவர்களாக இருந்து வருகிறோம். ஆனால் நாங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியும் உடையவர்களாக இருக்கவில்லை.
We know that when Messiah cometh, this is what will identify him. He said, I'm he that speaks to you. Nothing uncertain about it. I am he. That identified him.
மேசியா வரும்போது இதுதான் அவரை அடையாளம் காட்டும் என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறினாள். அவர் உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நானே அவர் என்பதை குறித்து எந்த நிச்சயமற்றதும் இல்லை. அது அவரை அடையாளம் காட்டினது.
The woman with the blood issue identified him the word. Wow. By what he done when her faith touched him. He turned around and said, who touched me? He knowed something happened that identified Jesus as Messiah.
பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடத்தில் அவர் கூறின வார்த்தை அவரை அடையாளம் காட்டினது. எப்படி? அவளுடைய விசுவாசம் அவரை தொட்டபோது அவர் செய்ததன் மூலமே. அப்பொழுது அவரோ திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஏதோ காரியம் சம்பவித்ததை அவர் அறிந்திருந்தார். அது இயேசுவை மேசியாவாக அடையாளம் காட்டினது.
She believed it and she said, if I can touch his garment, I'll be made well. So as soon as she touched, he turned. Said, now who touched me? And they all denied it. But his Messiah characteristic.
அவள் அதை விசுவாசித்தாள். அவள், என்னால் அவருடைய வஸ்திரத்தை தொட முடிந்தால் அப்பொழுது நான் சொஸ்தமாவேன் என்று கூறினாள். ஆகையால் அவள் தொட்டவுடனே அவர் திரும்பி, இப்பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அவர்கள் எல்லோருமே அதை மறுதளித்தார்கள். ஆனால் அவருடைய மேசியாவின் விசேஷ குணம். ஆமே சபையே, நீங்கள் அதை புரிந்து கொள்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் முடிக்கையில் கவனியுங்கள்.
She touched him. There was hundreds maybe trying to touch him. Peter even rebuked him, said, well, all of them is touching you. He said, yes, but somebody touched me different. That's that different, that faith touch.
அவள் அங்கே அவரை தொட்டாள். அங்கே ஆயிரக்கணக்கானோர் ஒரு கால அவரை தொட முயற்சித்துக் கொண்டிருந்திருக்கலாம். பேதுருவும் கூட அவரை கடிந்து கொண்டு, எல்லோருமே உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்றான். அதற்கு அவரோ, ஆம், ஆறால் யாரோ ஒருவர் என்னை வித்தியாசமாக தொட்டார் என்றார். அதுவே அந்த வித்தியாசமான அந்த விசுவாச தொடுதலாய் இருந்தது.
Said somebody touched me. It was a different touch. I got weak. Strength went out of me. Virtue's gone from me. Now there he stands.
புரிகிறதா? அவர் யாரோ என்னை தொட்டார். அது ஒரு வித்தியாசமான தொடுதலாய் இருந்தது. நான் பலவீனம் அடைந்துள்ளேன். பலன் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. வல்லமை என்னிடத்திலிருந்து சென்றுள்ளது என்றார். இப்பொழுது அவர் அங்கே நிற்கிறார்.
Now even his own disciple saying, in other words, you sound like you were some delinquent person. Well, people, everybody's touching. Watch his identification now.
இப்பொழுது அவருடைய சொந்த சீஷர்களும் கூட வேறு வார்த்தைகளில் கூறினால், நீர் ஏதோ ஒரு குற்றவாளியான நபரை போல தென்படுகிறீர். காரணம், ஜனங்கள் ஒவ்வொருவரும் உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்றார்கள். அவருடைய அடையாளத்தை இப்பொழுது கவனியுங்கள்.
He turned around, looked through the crowd. He singled her right out. She couldn't hide herself any longer. He told her of her condition and said her faith had made her well.
அவர் திரும்பி கூட்டத்தினூடாக நோக்கி பார்த்தார். அவர் அவளை சரியாக தரித்திருக்க கண்டார். அவளால் அதிக நேரம் மறைந்திருக்க முடியவில்லை. அப்பொழுது அவர் அவளுடைய நிலையை அவளிடத்தில் கூறினார். மேலும் அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்றும் கூறினார்.
She knew by this that Hebrews 4:12, the word discerns the thoughts and intents of the heart. His characteristic identified him to be the Word of God made flesh and dwelling among us. Amen.
அவள் இதன் மூலமே அறிந்து கொண்டாள். அதாவது, எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் உள்ளது என்று உரைக்கிறது. அவருடைய விசேஷ குணம், தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார் என்று அவரை அடையாளம் காட்டினது. ஆமேன்.
I think the same thing tonight identifies him, the resurrected Jesus Christ living among us tonight, the same yesterday, today and forever.
இன்றிரவு அதே காரியம் அவரை, இன்றிரவு நமக்கு மத்தியில் ஜீவிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நேற்றும் இன்றும் மாறாதவராக அடையாளம் காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன்.
Now as Hebrews 13:8 is true. His character will identify him today as it did then. The same manner.
இப்பொழுது எபிரேயர் 13:8 உண்மையாய் இருக்கிறது போன்றே அவருடைய விசேஷ குணம் இன்றைக்கு அவரை அப்பொழுது அது அடையாளம் காட்டுகிறது போன்றே அதே முறையில் அவரை அடையாளம் காட்டும்.
Look at Theophilus and them at the resurrection. Jesus identified himself the way he broke that bread. They had done it just the way he did it before he was crucified. And that identified his characteristics because that's the way he did it.
உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிளியப்பாவையும் மற்றவர்களையும் பாருங்கள். இயேசு அந்த அப்பத்தை பிட்டு, அதாவது அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர் அவர் அதை செய்த விதமாகவே செய்து தம்மை அதே விதமாகவே அடையாளம் காட்டினார். அது அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது. ஏனென்றால் அந்த விதமாக அவர் அதை செய்தார்.
Now if he was sure tonight, how would he identify himself? It's like he did yesterday. For it's the same today and will be forever. It's identification.
இப்பொழுது அவரோ இன்றிரவு இங்கே இருப்பாரானால் அவர் தம்மை எப்படி அடையாளம் காட்டுவார்? அவர் நேற்று செய்தது போலவே, ஏனென்றால் அவர் இன்றைக்கும் அதே விதமாக இருக்கிறார், என்றைக்கும் அதே விதமாக இருப்பார். அதுவே அடையாளமாய் உள்ளது.
Hebrews 4:14-15, he is now says He is our high priest that can be touched by the feeling of our infirmities.
எபிரேயர் 4:14-15, அதாவது அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார் என்று கூறுகிறது.
He is our high priest. Right now, after his resurrection, after his death, after his burial, after his resurrection, after his ascension, amen, he still remains.
Amen.
The same yesterday, today, and forever. A high priest that can be touched by the feeling of our infirmity.
அவர் இப்பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அவருடைய மரணத்துக்கு பிறகு, அவருடைய அடக்கத்துக்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அவருடைய பரமேறுதலுக்கு பிறகு, ஆமென், அவர் இன்னமும் நேற்று இன்றும் மாறாதவராய் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமேன்.
He's that right now.
Yes.
To every man and woman here that'll believe it.
Amen.
He is our high priest. Same yesterday, today and forever.
அவரதே இங்கே விசுவாசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்திரீக்கும் இப்பொழுதே இங்கே இருக்கிறார். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
He ever lives. Do you believe that? His characteristics continually identify him the same as he was when he lived on earth. He's still living here tonight in the form of the Holy Spirit.
அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய விசேஷ குணங்கள் அவர் பூமியின் மேல் ஜீவித்த போது அவர் இருந்த விதமாகவே அவரை தொடர்ந்து அடையாளம் காட்டுகிறது. அவர் பரிசுத்தாவியின் ரூபத்தில் இன்றிரவு இங்கே இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்.
He ever lives, and his characteristics follow him just as it always did if he's still living.
அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய விசேஷ குணங்கள் அவர் இன்னமும் உயிரோடு இருந்து கொண்டிருந்தால் அது எப்பொழுதும் செய்தது போல அவரை பின்தொடரும்.
I'm thankful tonight that God in sundry times and diverse manners spake to the fathers through the prophets in this last days through his son Jesus Christ.
நான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரர் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருளம் பற்றினார் என்பதற்கு இன்றிரவு நன்றி உள்ளவனாய்
இருக்கிறேன். என்னே,
நான் நீண்ட நேரம் பேசிவிட்டதை அறியவில்லை. நான் அந்த விதமாக நேரம் கடந்ததை குறித்து மறந்துவிட்டேன். நான் அதற்காக வருந்துகிறேன். நான் முடித்து விடுவேன். நாம் ஜெபம் செய்வோமாக.
Heavenly Father, great merciful God, Lord, maybe I talk too much. I pray, God, if I did, you forgive me. But Lord, I cannot ask forgiveness for what I said. I said just what you said in your word here.
பரலோக பிதாவே, மகத்தான இரக்கமுள்ள தேவனே, கர்த்தாவே, ஒரு கால் நான் அளவுக்கு அதிகமாக பேசியிருக்கலாம். தேவனே, நான் அவ்வாறு பேசியிருந்தால் நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனால் கர்த்தாவே, நான் கூறினவற்றுக்காக என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. நீர் இங்கே உம்முடைய வார்த்தையில் கூறியிருக்கிறதையே நான் அப்படியே
கூறினேன். இப்பொழுது
ஒரு வார்த்தை அல்லது இரண்டு வார்த்தை உம்மிடத்திலிருந்து வருவதாக. கர்த்தாவே, அதை இங்குள்ள ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்களாக. நீர் இன்னமும் எங்களுடைய மகத்தான பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் காணும் போது இந்த சுகவீனமான சிறு கூட்ட ஜனங்கள் சுகமடைவார்களாக.
I pray, Lord, in these next few minutes that you'll make this message live again in reality. What I've said by word, may your characteristic identify you among us tonight, that you are the same yesterday, today, and forever. For it's in Jesus' name we ask it. Amen.
கர்த்தாவே, இந்த அடுத்த சில நிமிடங்களில் நீர் இந்த செய்தியை மீண்டும் உண்மையாய் ஜீவிக்க செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையின் மூலமாக நான் கூறியுள்ளதற்கு உம்முடைய விசேஷ குணம், நீர் நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதையும், நீர் எங்கள் மத்தியில் இருப்பதையும் அடையாளம் காட்டுவதாக. ஏனென்றால் நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். Just a little late, but would you all suffer long enough to have a little prayer line for 15-20 minutes? If you will, hold up your hand, say we. Thank you. I promised to let you out at 9:30. It's that time now. It's 20 minutes till. So if you'll just give me about 10 minutes, I'll hurry right up.
இப்பொழுது அப்படியே சற்று நேரம் இருங்கள். நான் சற்று தாமதமாக்கிவிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு சிறு ஜப வரிசைக்காக 15-20 நிமிடங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, அதாவது, சரி, உங்களுக்கு நன்றி, நான் உங்களை 9 மணிக்கு அனுப்புவதாக வாக்களித்தேன். இப்பொழுது அந்த நேரத்திற்கு இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கின்றன. ஆகையால் நீங்கள் எனக்கு கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அளித்தால் நான் துரிதமாக முடித்து
விடுவேன்.
இன்றைக்கு என்ன எழுத்திட்ட ஜெப அட்டைகளை அவர்கள் வெளியே கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போமாக. ஓ என்ற எழுத்து உள்ளதா என்ன? நாம் அன்றொரு இரவு எங்கிருந்து துவங்கினோம்? ஒன்றா, ஒன்றில் இருந்தா? ஆம். அதன் பின்னர் நாம் கடந்த இரவு பரிசுத்த ஆவியானவர்
நானோ இன்றைக்கு
நேற்று பதிவு செய்யப்பட்ட ஒளிநாடாவில் என்ன கூறப்பட்டது என்பதை திருப்பி கேட்டுக் கொண்டிருந்தேன். அவைகளில் சில பிரெஞ்சு பெயர்கள். பரிசுத்த ஆவியானவர், அதாவது நான் அதை செய்யக்கூடிய ஒரே வழி அப்படியே காத்திருந்து பார்ப்பதாகும்.
See, sometimes when you see a vision, it's got to be turned around and translated. It's interpreted. A vision. Like you'd see a sheep. That might mean wool. See, you have to have also the translation of it. See? And turn that vision around and translate it.
பாருங்கள், சில சமயங்களில் நீங்கள் ஒரு தரிசனத்தை காணும்போது அது திரும்ப கூறி மொழிபெயர்க்கப்பட வேண்டியதாய் உள்ளது. அது வியாக்கியானிக்கப்படுகிறது. ஒரு தரிசனம், நீங்கள் ஒரு ஆட்டை காண்பது போல அது ரோமத்தை பொருட்படுத்தலாம். பாருங்கள், நீங்கள் அதை குறித்த மொழிபெயர்ப்பையும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த தரிசனம் திருப்பி மொழிபெயர்க்கப்படுகிறது.
I noticed last night I couldn't pronounce those French names. I had to spell it out in Africa and around those Hottentots and heathens and things. It would spell their name right out. Tell them who they were. Spell it right out in their language. They'd know what it was as soon as you spell it out. But he knows all languages.
Amen.
He's the eternal God.
என்னால் அந்த பிரெஞ்சு பெயர்களை உச்சரிக்க முடியாமல் போனதை நான் கடந்த இரவு கவனித்தேன். நான் அதை எடுத்து கூட்டி கூற வேண்டியதாக இருந்தது. ஆப்பிரிக்காவில் சுற்றிலும் உள்ள அந்த நாகரிகமற்ற படிப்பறிவில்லாத மெய்ப்பர்கள், அஞ்ஞானிகள் மற்றுமுள்ள காரியங்கள், அவர்களுடைய பெயர் ஒவ்வொரு எழுத்தாக கூற வேண்டும். அவர்கள் யாராய் இருந்தனர் என்று அவர்களிடம் கூறி அவர்களுடைய மொழியில் அதை சரியாக எடுத்துக்கூட்டி கூற வேண்டியதாக இருந்தது. நீங்கள் அதை எடுத்துக்கூட்டி கூறினவுடனே அது என்னவா இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் பாருங்கள், ஆனால் அவரோ எல்லா மொழிகளையும் அறிந்திருக்கிறார். அவர் நித்திய தேவனாயிருக்கிறார். 75 to 100 துவங்கி 100 வரை அழைப்போமாக. ஓ தானே, அதைத்தானே அவர் கூறினார். ஓ என்ற எழுத்து. ஆம், சரி.
Who's got prayer card 75? Let's see it. In O, prayer card O 75. Raise up your hand. Ever who has it. O, all right, come right over here.
ஜெப அட்டை எண் 75 வைத்திருக்கிறது யார்? நாம் அதை பார்ப்போமாக. ஓ என்ற எழுத்தில் உள்ளது. ஜெப அட்டை ஓ 75 என்ற எண்ணை வைத்திருப்பவர் யார் அதை வைத்திருந்தாலும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஓ என்பது சரி. சரி, இங்கு வாருங்கள்.
75, 80, 85, 90, 95, 100. Come this way, if you will. All right. It's line right up over here right quick because we won't have time. I'm going to just trust that you'll do it.
75, 80, 85, 90, 95, 100. நீங்கள் விரும்பினால் இந்தபடியாக வாருங்கள். சரி. அது சரியாக உடனே இங்கிருந்து வரிசைப்படுத்துங்கள். ஏனென்றால் நமக்கோ நேரமில்லை. நீங்கள் அந்த வரிசையை ஏற்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Look at your prayer card. Look at your neighbor's prayer card. What if somebody's crippled up, move them right up in the prayer line. So if they got O, like this O, 75 to 100. Line up right over here if you will.
உங்களுடைய ஜெபத்தை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவருடைய ஜெபத்தையும் நோக்கி பாருங்கள். யாராவது முடமாயிருந்தால் அவர்களை இங்கே ஜெப வரிசைக்கு அழைத்து பாருங்கள். அவர்கள் ஓ என்ற இடத்தில் உள்ள ஜெபட்டையை வைத்திருந்தால், ஓ என்ற இடத்தில் 75 உள்ள ஜெபட்டையை வைத்திருந்தால், நீங்கள் விரும்பினால் 75 100 வரை இங்கு வரிசைப்படுத்துங்கள்.
Wherever you are in the balconies, wherever we're come right down and come to the line as quick as possible, if you will. So to save time.
மாடியின் முகப்பில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இறங்கி வாருங்கள். நீங்கள் விரும்பினால் நேரத்தை மிச்சப்படுத்த முடிந்த அளவு துரிதமாக வரிசை கண்டைக்கு வாருங்கள்.
Now the rest of you here that does not have a prayer card, will you raise your hands and say, I haven't got a prayer card, Brother Bram, but I believe, raise your hands.
இப்பொழுது இங்கே உள்ள மற்றவர்கள், ஒரு ஜெபட்டை வைத்திராதவர்கள், நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் ஒரு ஜெபட்டை வைத்திருக்கவில்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள்.
I remember I'm going to talk to you about the high priest. He is a high priest that can be touched by the feeling of our infirmities.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், நான் இப்பொழுது பிரதான ஆசாரியரை குறித்து பேசப் போகிறேன். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார்.
He is Jehovah Jireh, the Lord's provided sacrifice. He is Jehovah Rapha, the Lord that heals all thy diseases. You believe that? He is Jehovah Manasseh, a buckler, a shield, or peace. He's still.
அவர் யெகோவா யிரே, கர்த்தரால் அருளப்பட்ட பலி. அவர் யெகோவா ரப்பா, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் யெகோவா மனாசே, ஒரு பரிசையும் ஒரு கிடகமும் நம்முடைய சமாதானமாயிருக்கிறார். அவர் இன்னமும் அவ்வாறே இருக்கிறார்.
Oh, how many believes that all those redemptive names of Jehovah was applied to Jesus? Sure, he had to be. They're inseparable, so he had to be all of them.
அந்த எல்லா மீட்பின் நாமங்களும் இயேசுவுக்கு உபயோகிக்கப்பட்டன என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமாகவே அவர் அவ்வாறெல்லாம் இருக்க வேண்டியவராய் இருந்தார். காரணம், அவைகள் பிரிக்க முடியாதவைகளாய் உள்ளன. ஆகையால் அவர் அவைகள் எல்லாவற்றையும் உடையவராய் இருக்க வேண்டியதாய் இருந்தது.
If he's still Jehovah Jireh, he's Jehovah Rapha. Amen. Jehovah Jireh, Jehovah Jireh is the Lord's provided sacrifice for salvation. Then he's Jehovah Rapha that heals all of our diseases. Amen. Healing can only come by God.
அவர் இன்னமும் யெகோவா இறைவாக இருக்கிறார். அவர் யெகோவா ரப்பாவாக இருக்கிறார். அவர் யெகோவா இறைவாக இருப்பாரானால் அவர் யெகோவா இறைவாக இரட்சிப்பிற்காக கர்த்தரால் அருளப்பட்ட பலியாக இருக்கிறார். அதன் பின்னர் அவர் யெகோவா ரப்பாவாக, அதாவது நம்முடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். சுகமளித்தல் தேவனால் மாத்திரமே உண்டாக முடியும்.
All right, while the people line up, I haven't got time to see who they are and what they are. But now, all out there that knows that I don't know you, raise up your hand. Say, I have a need of God, but you don't know me, Brother Branham. But I have a need of God. I'm just going to raise my hand.
சரி, ஜனங்கள் வரிசையில் வருகையில் அவர்கள் யாரென்றும் அவர்கள் என்னவா இருக்கிறார்கள் என்றும் பார்ப்பதற்கு எனக்கோ நேரமில்லை. ஆனால் இப்பொழுது அங்கே வெளியில் உள்ள நீங்கள் எல்லோரும் நான் உங்களை அறியேன் என்பதை அறிந்துள்ளவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, எனக்கு தேவனிடத்தில் ஒரு தேவை உண்டு. ஆனால் சகோதரன் பிரண்ணாம், நீர் என்னை அறிந்திருக்கவில்லை. ஆனால் எனக்கோ தேவனிடத்தில் ஒரு தேவை உண்டு. நான் என்னுடைய கரத்தை உயர்த்தப் போகிறேன் என்று கூறுங்கள்.
Now if you just settle for a few minutes, watch, be careful, be quiet. Now I don't mean when I say be quiet. If the Lord does anything, you want to praise the Lord, that's worship.
இப்பொழுது நீங்கள் சில நிமிடங்கள் அப்படியே அமர்ந்திருந்தால் நலமாயிருக்கும். கவனியுங்கள், கவனமாயிருங்கள், அமைதியாயிருங்கள். இப்பொழுது நான் அமைதியாயிருங்கள் என்று கூறும்போது அமைதியாயிருப்பதை நான் பொருட்படுத்தி கூறவில்லை. கர்த்தர் இந்த காரியத்தையாவது செய்தால், நீங்கள் கர்த்தரை துதிக்க விரும்பினால் அதுவே ஆராதனை.
But what I mean, just run around, get up, you know, that's irreverent. See, and the Holy Spirit's very timid, very timid. See, just anything like that just leaves me, and I just have to battle in again, see. But if you listen.
அப்பொழுது நான் என்ன கூறுகிறேன் என்றால், அப்படியே சுற்றி ஓடுவது, எழுந்திருப்பது, அது பயபக்தியற்ற தன்மையாக இருப்பதை நீங்களே அறிவீர்கள். புரிகிறதா? பரிசுத்த ஆவியானவர் மிகவும் வெட்கி ஒதுங்கும், மிகவும் வெட்கி விலகிவிடும் சுவாபம் உள்ளவராயிருக்கிறார். புரிகிறதா? அதை போன்ற ஏதாவது காரியம் சம்பவித்தால் அவர் என்னை விட்டு சென்று விடுகிறார். அதன் பின்னர் நான் மீண்டும் அவர் என்னை வர போராட வேண்டும். பாருங்கள், ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நலமாயிருக்குமே.
Remember his first promise, get the people to believe you and then be sincere. Nothing will stand before the prayer. You remember that?
Amen.
I haven't seen it fail yet, and it won't fail. It's God.
அவருடைய முதல் வாக்குத்தத்தம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி செய்தால், அப்பொழுது உத்தமமாயிருந்தால் அந்த ஜபத்திற்கு முன்னால் ஒன்றுமே நிற்காது. அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது உண்மை. அது இதுவரை தவறி போனதை நான் கண்டதே இல்லை. அது தவறி போகாது. அது தேவனாய் உள்ளது.
Now, we'll hurry with the prayer line so we get as many through as we can. I'll count the people. But you that's got prayer cards and not called tonight, hold your card. We're going to get you. All right?
இப்பொழுது நாம் ஜபவரிசையை துரிதமாக அமைத்து ஆரம்பிப்போம். அதனால் ஜனங்களின் நிமித்தமாக நாம் முடிந்த அளவு அதிகம் பேருக்கு ஜபிக்கலாம். ஆனால் ஜப அட்டைகளை வைத்துள்ள நீங்கள் இன்றிரவு அழைக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய அட்டையை அப்படியே வைத்திருங்கள். நாங்கள் உங்களை அழைக்கப் போகிறோம். சரி.
Now you out there without prayer cards, remember, are you out there, whether you have prayer cards or not, just believe that he is like Hebrews, the fourth chapter here, he's a high priest that can be touched by the feeling of our infirmities.
இப்பொழுது அங்கே ஜப அட்டைகள் இல்லாமல் வெளியில் இருக்கிற நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே வெளியே உள்ள நீங்கள் ஜப அட்டைகளை வைத்திருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் அவர் எபிரேயர் 4 கூறப்பட்டுள்ளபடி இங்கிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார்.
See if he remains. See if Jehovah has represented himself among his people like he did at the days of Sodom. All right.
அவர் அவ்வாறே தொடர்ந்து இருக்கிறாரா என்று பாருங்கள். அவர் சோதோமின் நாட்களில் செய்தது போல யெகோவா தம்மை தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரா என்று பாருங்கள். சரி.
All right, sir. Now let's pray and be real reverent. I remember, a word from God is more than anybody could say.
சரி ஐயா, இப்பொழுது நாம் ஜபம் செய்வோம். இப்பொழுது உண்மையாகவே பயபக்தியாயிருப்போம். இப்பொழுது எவரேனும் கூற முடிந்த வார்த்தைகளை பார்க்கலும் தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தையே போதுமானது என்பது நினைவிருக்கட்டும்.
Now, this man here, I don't know him. I guess you're a stranger to me, are you, sir? You're a stranger. We know one thing, that we both got to stand in the presence of God someday as man. We've got to meet there. This is our first time meeting.
இப்பொழுது இந்த மனிதன் இங்கே இருக்கிறார். நான் அவரை அறியேன். நான் யூகிக்கிறேன். அதாவது, நீங்கள் எனக்கு ஒரு அந்நியராய் இருக்கிறீர்கள். ஐயா, நீங்கள் அந்நியர்தானே? நீர் ஒரு அந்நியராய் இருக்கிறீர். என்றோ ஒரு நாள் நாம் இருவரும் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை நாம் அறிவோம். மனிதன் என்ற காரணத்தால் நாம் அங்கே சந்திக்க வேண்டும். இது நம்முடைய முதல் முறையான சந்திப்பாய் உள்ளது.
Now, if you come here, if you are sick, I don't know, it might be something else. See, but if I laid hands on you and say, praise the Lord, go get well, that's all right, you can believe that.
இப்பொழுது நீங்கள் இங்கு வந்திருந்தால், நீங்கள் சுகமாயிருந்தால் எனக்கு தெரியாது. அது வேற ஏதோ ஒரு காரியமாயிருக்கலாம். பாருங்கள், ஆனால் நான் உங்கள் மேல் கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போய் சுகமடையுங்கள் என்று கூறினால் நலமாயிருக்கும். சரி, உங்களால் அதை நம்பக்கூடும்.
But what if he tells you what's wrong with you? Now, see, that's different. Then you know that identifies his characteristic.
ஆனால் உங்களோடு உள்ள கோளாறு என்ன என்பதை அவர் கூறுவாரேயானால் என்னவாகும்? இப்பொழுது பாருங்கள், அது வித்தியாசமானது. அப்பொழுது அது அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
See, that wouldn't be my characteristic. I'm a man. I wouldn't know nothing about him. I just told him, I don't know you. He don't know me. But what would that do? That would identify the characteristic of Jesus Christ, the same yesterday, today, and forever.
பாருங்கள், அது என்னுடைய விசேஷ குணமாக இருக்காது. நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன். எனக்கு அவரை குறித்து ஒன்றுமே தெரியாது. நான் அவரிடத்தில், எனக்கு உங்களை தெரியாது என்று அவரிடத்தில் கூறினேன். அவருக்கும் என்னை தெரியாது. ஆனால் அது என்ன செய்யும்? அது நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் விசேஷ தன்மையை அடையாளம் காட்டும்.
Knowing that it couldn't be me. Couldn't be me because I don't know the man. I raise my hand, here's the word. See? I don't know him, he don't know me. But the characteristic of Jesus Christ.
அது நானாக இருக்க முடியாது. நானாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் நான் இந்த மனிதனை அறியேன். நான் என் கரத்தை உயர்த்துவேன். இங்கே வார்த்தை உள்ளது, புரிகிறதா? எனக்கு அவரை தெரியாது. அவருக்கும் என்னை தெரியாது. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் விசேஷ குணம்.
If Jesus is standing here and he's sick, if he'd say, Lord Jesus, heal me, what would Jesus say to him? I've already done it. Is that right?
இயேசுவானவரோ இங்கே நின்று கொண்டிருக்க, இவர் சுகவீனமாய் இருந்தால், அப்பொழுது இவர் கர்த்தராகிய இயேசுவை என்னை குணப்படுத்தும் என்று கூறினால், அப்பொழுது இயேசு அவருக்கு என்ன கூறுவார்? நாரதர் ஏற்கனவே செய்து விட்டேன் என்பார். அது சரிதானே?
He was wounded for our transgression. With His stripes we were healed. All the redemption that we ever can have was settled at Calvary. From there on is faith to believe the finished work. Is that right?
Yeah.
All right.
நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மீட்பும் கல்வாரியில் தீர்த்து வைக்கப்பட்டாயிற்று. அங்கிருந்தே அது முடிவற்ற கிரியை விசுவாசிக்கும்படியான விசுவாசமாய் உள்ளது. அது சரியா? சரி.
Now if Jesus is alive, now I've talked of his word, there you are back to that simplicity and faith believing his word.
இப்பொழுது இயேசு உயிரோடு இருப்பாரானால் நான் அவருடைய வார்த்தை குறித்து பேசியிருக்கிறேன். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அந்த எளிமைக்கு திரும்பி விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள்.
When he met me that night, he said, "You'll come to pass that you'll even know the secrets of their heart. They won't believe that first sign of the hand. They will have to believe this one. If they don't do that, then blood curses the earth, just like it did in Moses' time."
அவர் அந்த இரவு என்னை சந்தித்த போது அவர்களுடைய இருதயத்தின் ரகசியங்களை நீ அறிந்து கொள்வதும் கூட ஒரு இடத்தில் நிறைவேறும். கரம் பிடித்து வியாதியை கண்டறியும் முதல் அடையாளத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் இந்த ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். புரிகிறதா? அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் அப்பொழுது ரத்தமான பூமியை சபிக்கிறது என்றார். மோசேயின் காலத்தில் அது செய்தது போலவே இருக்கும். அந்த இரண்டு அடையாளங்களையும் விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது பூமியின் மேல் ரத்தம் ஊற்றப்படும். பாருங்கள், பூமியின் மேல் தண்ணீரை ஊற்று, அது ரத்தமாகும்.
Find out and you see what your trouble is. That would satisfy, make you believe what you know. It had to be the characteristic of the person I'm talking about, Jesus Christ.
இப்பொழுதோ அதை கண்டறிகிறோம். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை என்னால் அப்படியே காணக்கூடுமானால் அப்பொழுது அது உங்களை திருப்திப்படுத்தி விசுவாசிக்க செய்யும். அது அவ்வாறு செய்யுமா? அது நான் பேசிக் கொண்டிருக்கிற நபரான இயேசு கிறிஸ்துவை குறித்து விசேஷ குணமாயிருக்க வேண்டும் என்பதை நீங்களே அறிவீர்கள்.
A man, as I look at him, moves back, he's shattered. There isn't a thing that medicine would ever help the man. He's in a dying condition. That's right.
அந்த மனிதனை நான் அவரை நோக்கி பார்த்தபோது அவர் பின்னால் செல்கிறார். அவர் நிழலிடப்பட்டிருக்கிறார். அந்த மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய மருந்து என்ற ஒரு காரியம் இல்லை. அவர் மரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறார். அது உண்மை.
He's had an operation. And the operation was a prostate operation. And it's cancer. And the cancer is scattered all through you. If that's right, raise up your hand.
அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. அந்த அறுவை சிகிச்சை ஒரு பெருஞ்சுரப்பி சம்பந்தமான அறுவை சிகிச்சையாகும். அது புற்றுநோயாகிவிட்டது. அந்த புற்றுநோய் உங்களுக்கு எல்லாவிடங்களிலும் பரவிவிட்டது. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். தேவன் மாத்திரமே அவரை குணப்படுத்த முடியும்.
That devil might have hid from the doctor's knife, but he can't hide from God. You believe it? And I pray that in the name of Jesus Christ, may the thing leave you, may the man live.
ஆனால் பாருங்கள் ஐயா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். அந்த பிசாசு அந்த மருத்துவருடைய கத்திக்கு மறைந்திருக்கலாம். ஆனால் அவனால் தேவனிடத்திலிருந்து மறைய முடியாது. நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆகையால் அந்த காரியம் அவரிடத்திலிருந்து நீங்கி அந்த மனிதன் ஜீவிக்கும்படி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதற்கு
ஜெபிக்கிறேன்.
வேறொன்றுமே இல்லை. பலவீனம் அடைந்துள்ளார். சரி.
You and I are strangers to each other. A man and a woman meets. Now, as a man, I don't know you. And perhaps as a woman, you don't know me. No more than you just see my name or picture or something like that. But we don't know one another. That's our characters. We don't know one another's characters.
நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாயிருக்கிறோம். ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் சந்திக்கிறார்கள். இப்பொழுது ஒரு மனிதன் என்ற முறையில் நான் உங்களை அறியேன். ஒருவேளை ஒரு ஸ்திரீ என்ற முறையில் நீங்களும் என்னை அறியீர்கள். நீங்கள் என் பெயரை அல்லது புகைப்படத்தை அல்லது அது போன்ற ஒன்றை கண்டது அல்ல. ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் அறியோம். அதுவே நம்முடைய விசேஷ குணங்கள். நாம் ஒருவருக்கொருவருடைய விசேஷ குணத்தை அறியோம்.
But the characteristic of Christ, He's the Word, and the Word is promised for this day. You heard me speak of it.
ஆனால் கிறிஸ்துவின் விசேஷ குணம், அவர் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை இந்நாளுக்காக வாக்களிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை குறித்து நான் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள்.
Then his characteristics would identify him here. Not me identify him. I don't know him. You understand? Our congregation understand that? I'm the man. I'm just your brother.
ஆகையால் அவருடைய விசேஷ குணங்கள் அவரை இங்கே அடையாளம் காட்டட்டும். நான் அவரை அடையாளம் காட்டுவதல்ல, நான் உங்களை அறியேன். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள். நம்முடைய சபை அதை புரிந்து கொள்கிறதா? புரிகிறதா? நான் ஒரு மனிதன், நான் உங்களுடைய சகோதரன்.
Like the woman at the well. Say something's wrong with you. Or what you want or what you're here for. Let God be the judge of that.
கிணற்றில் இருந்த ஸ்திரீனிடத்தில் தவறாயிருந்த ஒரு காரியத்தை கூறியது போல உங்களோடு ஒரு காரியம் தவறாய் உள்ளது என்றோ அல்லது உங்களுக்கு என்ன வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் இங்கு எதற்காக இருக்கின்றீர்கள் என்றோ கூறுவதாகும். தேவனே அதனுடைய நியாயாதிபதியாய் இருக்கட்டும்.
You are suffering from anemia condition. That is right, isn't it? I constantly hit that somebody thinking I guessed it. I don't guess that. No. Every once in a while I feel that somebody.
நீங்கள் இரத்த சோகை நிலைமையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை இல்லையா? நான் தொடர்ந்து அதை உணர்கிறேன். அதாவது நான் அதை யூகித்துக் கூறினேன் என்று யாரோ ஒருவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். நான் அதை யூகிக்கவில்லை. இல்லை, எப்பொழுதாவது ஒரு முறை நான் அது யாரோ ஒருவர் என்பதை
உணர்கிறேன்.
நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சிந்தனைகளை மறைக்க முடியாது. இப்பொழுது அதை குறித்த காரியமோ உண்மையாகவே இரண்டு மோசமான சந்தேகக்காரர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். பார்த்தீர்களா? ஆகையால் இப்பொழுதே என்னால் உங்களுடைய பெயரையும் கூட அழைக்க முடியும் என்பது நினைவிருக்கட்டும். தேவனால் அதை கூறிட முடியும். ஆகையால் நீங்கள் அவ்வாறு சிந்திப்பதை விட்டுவிடுங்கள்.
Let me show you. Look here, lady. Look at me. I don't know what he told you. But I know what he is. And that's his characteristic identified. Yes, it's anemia condition of blood, water.
நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். பெண்மணியே, இங்கே பாருங்கள். என்னை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு என்ன கூறினார் என்பதை நான் அறியேன். ஆனால் அவர் என்னவா இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அதுவே அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினது. ஆம், அது இரத்த சோகை நிலைமை. இரத்தம், தண்ணீர்.
Now, here's something. See if they think this is guessing. Got a child you're praying for in the chair. That's right. It's got in his throat. Tonsils, adenoids. It's up for an operation, isn't it, right? Take that handkerchief and put on it and believe. Don't doubt. You won't need it.
இப்பொழுது இங்கே ஒரு காரியம் உள்ளது. இது யூகித்தல் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்று பாருங்கள். இங்கு நீ வைத்துள்ள ஒரு குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அது உண்மை. அது அதனுடைய தொண்டையில் உள்ளது. உள்நாக்கு சதை வளர்ச்சி, மூக்கடி சுரப்பு வீக்கம், அது ஒரு அறுவை சிகிச்சைக்காக உள்ளது இல்லையா? அந்த கைக்குட்டையை கொண்டு போய் அதன் மேல் வைத்து விசுவாசி, சந்தேகப்படாதே. அதற்கு அறுவை சிகிச்சையே தேவைப்படாது. இப்பொழுது உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள்.
How do you do? The thing is, for this woman here, that you are scared about something. You're afraid that a birthmark has turned to cancer.
Woo!
Now, go believing. It won't be that way. Just go believing with all your heart.
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இங்குள்ள இந்த ஸ்திரீக்கான காரியம் என்னவெனில், அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து பயமடைந்திருக்கிறீர்கள். பிறக்கும் போது உடலில் காணப்படும் தனிப்பட்ட ஒரு அடையாளம் புற்றுநோயாக மாறியுள்ளது என்பதற்காக நீங்கள் பயமடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது போய் விசுவாசியுங்கள். அது அந்த விதமாக இருக்காது. போய் உங்களுடைய முழு இதயத்தோடு
விசுவாசியுங்கள்.
விசேஷ குணங்கள் என்னுடையதல்ல, அவருடையதே. நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்கின்றீர்களா? அது ஒவ்வொருவரையும் விசுவாசிக்க செய்ய வேண்டும்.
Now, I don't know you. I'm a stranger to you. God knows you. You believe that you know that I don't know you. You know you don't know me. So do you believe that this spirit that's speaking cannot be my spirit because me as a man, I don't know you.
இப்பொழுது நான் உங்களை அறியேன். நான் உனக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? எனக்கு உங்களை தெரியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கும் என்னை தெரியாது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஆவி என்னுடைய ஆவியாய் இருக்க முடியாது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? காரணம், நான் ஒரு மனிதனாய் இருக்கிறபடியால் நான் உங்களை அறியேன்.
But the characteristic of the promised word is the word that's sharper than a two-edged sword and discerns the thoughts and intents of the heart.
ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் விசேஷ குணம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிற வார்த்தையாய் உள்ளது.
You are very sick. You had a woman's trouble, which was a womb, and that womb had cancer. And you went and take some sort of a treatment, his radium treatment, and the only thing it done is scatter it all through you. And you'll die if God don't heal you. That's true.
நீங்கள் மிகவும் சுகவீனமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான தொல்லை இருந்தது. அது கருப்பையில் இருந்தது. அந்த கருப்பையில் புற்றுநோய் இருந்தது. நீங்கள் போய் ஏதோ ஒரு விதமான ஒரு சிகிச்சையை எடுத்துக் கொண்டீர்கள். அது ஒரு கதிரியக்க சிகிச்சையாக இருந்தது. அந்த சிகிச்சை செய்த ஒரே காரியம் அந்த புற்றுநோயினை உங்களுக்குள் முழுவதுமாக சிதறி பரவச் செய்து விட்டது. தேவன் உங்களை குணப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் மரித்து போவீர்கள். அது உண்மை.
You believe now he will heal you? May the God of heaven rebuke that devil that's hid from the doctor. You might hide from radium, but not from the Holy Ghost. Don't believe it, my sister. Don't doubt it all. But believe it.
Oh, God.
அவர் உங்களை குணமாக்குவார் என்று இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? மருத்துவரிடத்திலிருந்து மறைந்திருந்த அந்த பிசாசை பரலோகத்தின் தேவன் தாமே கடிந்து கொள்வாராக. அவன் கதிரியக்கத்திலிருந்து மறைந்திருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து மறைந்திருக்க முடியாது. சகோதரியே, போய் இப்பொழுது அவரை விசுவாசியுங்கள். சந்தேகப்படாமல்
விசுவாசியுங்கள்.
தேவனால் அந்த காசநோயின் நிலைமையிலிருந்து குணப்படுத்த முடியும் என்றும் உங்களை குணப்படுத்த முடியும் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய பாதையில் கலிகுந்து கொண்டே சென்று கொண்டு, கர்த்தாவே உமக்கு நன்றி, என்னுடைய காசநோய் முற்று பெற்று விட்டது என்று கூறுங்கள்.
You're nervous. You've been nervous for a long time. In that is caused the peptic ulcer come your stomach, which makes you your stomach trouble. You'll eat your supper. Will you do what I tell you to do? Go eat in the name of the Lord Jesus.
நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் நரம்புணர்வு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் நீண்ட காலமாகவே நரம்புணர்வு பாதிப்படைந்தவராய் இருந்து வருகிறீர்கள். அங்கே அது உங்களுடைய வயிற்றில் ஒரு சீழ்வடியும் புண்ணுண்டாக காரணமாக இருந்தது. அதுவே உங்களுடைய வயிற்றில் உங்களுக்கு தொல்லையை உண்டாக்குகிறது. நீங்கள் விரும்புவது என்னவெனில், நீங்கள் உங்களுடைய இரவு உணவனை புசிக்க விரும்புகின்றீர்களா? நீங்களோ நான் என்ன செய்யும்படி உங்களுக்கு கூறினாலும் நீங்கள் அதை செய்வீர்களா? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் போய் புசியுங்கள்.
You're a mighty fine young lady looks to be. Do you believe me to be his servant? Do you believe his characteristic can be here to the word itself, the promise of this day, the works that I do, shall you also?
நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு வலிமையான அருமையான வாலிப பெண்மணியை போன்றிருப்பதாக காணப்படுகின்றீர்கள். நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய விசேஷ குணம் இங்கே இருக்கக்கூடும் என்றும், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்ற இந்த நாளின் வாக்குத்தத்தமான வார்த்தை தாமே இங்கு உள்ளது என்பதையும் கூட நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
I can't heal. He's already did that. But his characteristic displays and can tell what's wrong with you. You got a lady's trouble, female trouble. You believe that God heals it now? Go on your road in my body anymore.
என்னால் சுகப்படுத்த முடியாது. அவர் அதை ஏற்கனவே செய்துள்ளார். ஆனால் அவருடைய விசேஷ குணம் அவரை காட்சிக்குரியதாக்கி உங்களோடு உள்ள கோளாறு என்ன என்பதையும் கூற முடியும். உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான தொல்லை உள்ளது. தேவன் அதை இப்பொழுதே குணப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பாதையில் செல்லுங்கள். அது உங்களை இனிமேல் தொந்தரவு செய்யாது. உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள்.
If God will tell me what's your trouble, will you believe it's a characteristic of Jesus Christ? It's in your back. It isn't no more. Go believe it.
நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் இடத்தில் கூறினால் அது இயேசு கிறிஸ்துவின் விசேஷ குணம் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அது உங்களுடைய முதுகில் உள்ளது. அது இனிமேல் இருக்காது. போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள்.
You also have stomach trouble. Believe with all your heart, go eat your supper. Forget about it. Jesus Christ makes you well.
வாருங்கள் பெண்மணியே, உங்களுக்கும் கூட வயிற்று தொல்லை உண்டு. உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்து போய் உங்களுடைய இரவு ஆகாரத்தை புசியுங்கள். அதை குறித்து மறந்துவிடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார்.
Your trouble is your blood. Your diabetes. You believe that God will make you well and heal you then? Go on your road and say, thank you, Lord Jesus. Make you well. Don't believe it all your life.
வாருங்கள், உங்களுடைய தொல்லையோ உங்களுடைய ரத்தத்தில் உள்ளது. நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி. தேவன் உங்களை குணமாக்குவார் என்றும் அதிலிருந்து உங்களை சுகப்படுத்துவார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பாதையில் சென்று கொண்டே கர்த்தராக இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். அவர் உங்களை சுகப்படுத்துகிறார். போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள்.
Come. You're back. You believe God will heal the back and make you well? Go on your road and rejoice and say, thank you, Lord Jesus.
வாருங்கள், உங்களுடைய முதுகு. தேவன் உங்களுடைய முதுகை சுகப்படுத்தி உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பாதையில் கலிகுந்து கொண்டே சென்று கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள்.
You also had something wrong with your back. Just keep on walking saying thank you Lord and heal.
உங்களுக்கும் கூட உங்களுடைய முதுகில் ஏதோ ஒரு கோளாறு இருந்தது. அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே கர்த்தாவே உமக்கு நன்றி, நான் குணமடைந்து விட்டேன் என்று கூறுங்கள். அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள்.
You also had back trouble. What do you know about that? Believe with all your heart and go on your road and be made well. Believe Jesus Christ makes you well. If thou canst believe, all things are possible.
Amen.
All right.
உங்களுக்கும் கூட முதுகு தொல்லை இருந்தது. அதை குறித்து நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? இப்பொழுது உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். உங்களுடைய பாதையிலே செல்லுங்கள், சுகமடைவீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார் என்று விசுவாசியுங்கள். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். சரி.
What if I didn't say nothing to you? Just pass by and lay hands on her. You believe she'd get well? They see what's wrong. You believe she would?
நான் உங்களிடத்தில் எந்த காரியத்தையும் கூறவில்லை என்றாலும் என்னவாகும்? அப்படியே அருகில் கடந்து சென்று அவள் மேல் கரங்களை வைத்தால் அவள் சுகமடைவாள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்ன கோளாறு என்று அவர்கள் காண்கிறார்கள். அவள் சுகமடைவாள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
I resist this devil in the name of Jesus Christ. May the power of God be on the child.
இங்கே வாருங்கள். நான் இந்த பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடும் சிரத்தோடு எதிர்க்கிறேன். தேவனுடைய வல்லமை அந்த குழந்தையை சுகப்படுத்துவதாக. ஆமேன். சந்தேகப்படாதே, சந்தேகமே படாதே, அவள் குணமடைவாள். உன்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசி.
If God doesn't heal you, you'll be on a crutch someday with arthritis. But you believe that God heals your arthritis, then go say thank you Lord, I believe it and you make me well.
தேவன் உங்களை குணமாக்கவில்லை என்றால் நீங்கள் என்றாவது ஒரு நாள் மூட்டுபிக்கத்தினால் ஒரு ஊன்றுகோலோடு இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய மூட்டுபிக்கத்தை குணப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் போய் கர்த்தாவே உமக்கு நன்றி, நான் உம்மை விசுவாசிப்பேன், நீர் என்னை சுகப்படுத்தும் என்று கூறுங்கள்.
It's really your age. You're real nervous. Get real nervous late in the evening when you're working and everything. You're real nervous. You bleed now. You won't bother you no more. Do you? On your road, say thank you, Lord Jesus.
சரி, இப்பொழுது வாருங்கள். அது உண்மையாகவே உங்களுடைய வயதினருக்கு உண்டாகும். நீங்கள் உண்மையாகவே நரம்புணர்வு பாதிப்படைந்திருக்கிறீர். உண்மையாகவே மாலை மயங்கும் வேளையில் நரம்பு தளர்ச்சி அடைகின்றீர்கள். நீங்கள் பணிபுரியும் போது மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போதும் நீங்கள் உண்மையாகவே நரம்பு தளர்ச்சி அடைகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறீர்களா? ஆகையால் அது இனி ஒருபோதும் உங்களை பாதிக்காது. உங்களுடைய பாதையில் சென்று கொண்டு கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள்.
Come, sir. Do you believe that God heals heart trouble? Will make your heart well? Just keep on moving. Say, thank you, Lord. I believe with all my heart.
ஐயா, வாருங்கள். தேவன் இருதய கோளாறை சுகப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய இருதயம் குணமாகுமா? அப்படியே தொடர்ந்து முன் சென்று கர்த்தாவே உமக்கு நன்றி, நான் என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள்.
God heals TB and makes well too. You believe that, sir, with all your heart? All right, go on your road, rejoice and say, thank you, Lord.
தேவன் எலும்புருக்கி நோயை சுகப்படுத்தி அதிலிருந்து கூட குணமாக்குகிறார். ஐயா, நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? சரி, உங்களுடைய விதியில் கலிகுந்து கொண்டே சென்று கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள்.
What about you out there? Do you believe? How about the audience? Some of you in the audience now believe.
அங்கே உள்ள உங்களை குறித்து என்ன? நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? கூட்டத்தாரை குறித்து எப்படி? இப்பொழுது கூட்டத்தில் உள்ள உங்களில் சிலர் விசுவாசிக்கிறீர்கள்.
This man sitting right here with bronchitis. You believe that God will heal the bronchial trouble? All right, you can have what you've asked for. Amen.
இந்த மனிதரோ இங்கே மார்புச்சளியோடு அமர்ந்திருக்கிறார். தேவன் மார்புச்சளி தொல்லையை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியானால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்.
High blood pressure sitting right behind him. Do you believe that God will heal your high blood? It left you, sir. I don't know him. Never seen him in my life.
அங்கே அவருக்கு பின்னால் சரியாக உயர் ரத்த அழுத்தத்தோடு உட்கார்ந்திருக்கிறார். உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை தேவன் குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஐயா, அது உங்களை விட்டு போய்விட்டது. எனக்கு அவரை தெரியாது. அவரை என் வாழ்க்கையில் கண்டதே இல்லை.
Say, sir, do you believe that spasms in your muscles, nervous muscles, spasms, you believe that God will make it well? You do? Raise up your hand if you believe. All right.
ஐயா, உங்களுடைய தசைகளில் நரம்பு பிடிப்புகள், நரம்பு தளர்ச்சியோடு தசையில் நரம்பு பிடிப்புகள் உள்ளன என்பதை நீர் நம்புகிறீரா? தேவன் அதை குணப்படுத்துவார் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் விசுவாசிக்கிறீரா? நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி.
Your wife sitting there, she's bothered with sinus trouble. You believe it leaves you too, sister? The lady sitting right behind us, her has neuritis. You believe that God will heal your neuritis, lady?
உங்களுடைய மனைவி அங்கே அமர்ந்திருக்கிறாள். அவள் எலும்பு உட்புற தொல்லையினால் அவதியுறுகிறாள். சகோதரியே, அதுவும் கூட உங்களை விட்டு செல்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே நமக்கு பின்னாக சரியாக அமர்ந்துள்ள பெண்மணி நரம்பு தளர்ச்சி அடைந்திருக்கிறாள். பெண்மணியே, தேவன் உங்களுடைய நரம்பு தளர்ச்சியை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Here's a lady with a little red coat on here. She's sitting there. She has sinus trouble too. You believe in God will heal your sinus trouble? Raise up your hand if you believe it.
இங்கே ஒரு பெண்மணி ஒரு சிறு மேற்சட்டையோடு மேலே சிவப்பு மேற்சட்டையோடு இங்கே இருக்கிறாள். அவள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் கூட எலும்பு உட்புழை தொல்லை உள்ளது. தேவன் உங்களுடைய எலும்பு உட்புழை தொல்லையை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள்.
Anybody in here that believes that the characteristics of Jesus Christ is among us tonight, raise up your hand, say I believe it.
இயேசு கிறிஸ்துவின் விசேஷ குணங்கள் இன்று நம் மக்கத்தில் இருக்கின்றன என்று விசுவாசிக்கிறவர்கள் எவரேனும் இங்கிருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள்.
All that's in here will accept him as your healer. Stand up on your feet and say, I believe it. Raise up, stand up, out of your chairs, whatever it is. Jesus Christ is saying yesterday, today and forever. I give him to you in the name of the Lord God.
அவரை உங்களுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ள இங்குள்ள யாவரும் எழும்பி நின்று நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். எழும்பி நில்லுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய நாற்காலிகளிலிருந்து எழுமிருளுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்று மின்னும் என்று மாறாதவராய் இருக்கிறார். நான் அவரை தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் உங்களிடம் அளிக்கிறேன்.